கடந்த காலத்துல நம்ம பார்த்துட்ட சத்தியங்கள் எல்லாமே பார்க்கும் போது ரொம்ப ஆழமான சத்தியங்கள் நம்ம பார்த்துருந்தோம். உண்மையாக அந்த சத்தியங்கள் நம்மளை எப்படி நமக்குள்ள எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கும் போது அது உள்ள ஊடுருவி நமக்குள் நம்முடைய ரத்தத்துல கலந்திருக்கிற நம்முடைய நாடி நரம்புல எல்லாம் போயிட்டு கலந்திருக்கிற அந்த கள்ள உபதேசங்கள் சவையில் எல்லாமே வேற இருக்கிறதாக அங்கே இருக்கிறது பார்த்தோம். அதையெல்லாம் சுத்திகரித்து நம்மை அந்த உண்மையான சத்தியத்துல நடக்க செய்கிறதாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும் போது இந்த ஒரு சத்தியம் இன்னும் போக போக இது இன்னும் ஆழமாக இருக்கும். இந்த சத்தியம் தேவன் நம்ம கையில கொடுத்ததனுடைய அந்த ரகசியம் என்ன, அது கூட நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா இந்த சத்தியம் நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு உலகத்துல எந்த மனுஷனுக்குமே தரக்கூடாத ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி இந்த ஒரு சத்தியம் கொடுக்குது. இல்லைங்களா, நீங்க கடந்த காலத்துல அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா நம்ம கூட அப்படித்தான் உணர்ந்திருக்கிறோம். இந்த சத்தியம் நம்ம கூட பெற்றுக்கொள்ளும் போது அது இந்த உலகமே நமக்கு தெரியாது, அவ்வளோ சந்தோஷம் மன ரம்யம் இருக்கும். கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை, இதுக்கீடு நம்ம எதையுமே முன் கொண்டு வைக்க முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய ஆழமான இந்த வார்த்தையை தேவன் சின்ன ஜனங்களாக நமக்கு ஏன் கொடுத்துருக்கணும், அப்போ என்னுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம இன்னும் வரப்போகிற காலத்தில் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்படி தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அது கூட நம்ம இனிமேல் தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படியே நம்ம கேட்டுட்டு தான் இருப்போமா, இல்லை வேற ஏதாவது தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரா? ஸோ அதெல்லாம் இல்லை, நம்ம அவருடைய வார்த்தைகளிலேயே நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இன்னும் போக போக இந்த சத்தியம் ரொம்ப ஆழமானதாக இருக்கும், ரொம்ப கடினமானதாக கூட இருக்கும். ஏன்னா தேவனுக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்காக நம்ம யோசிக்கும் போது அநேக விஷயங்கள் நம்ம நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம எடுத்து போட வேண்டியது இருக்கும். அப்போ தேவன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவருடைய வார்த்தைகள் மூலம் நம்ம இப்படியே மெருகேற்றியே போவார். ஸோ இப்போ வேத அறிவு நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக நமக்குள்ள நம்முடைய மனசு ரொம்ப விசாலமாயிட்டு போகும். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே சத்தியம் கேட்கும்போது நம்ம மனசு எவ்வளோ பெருசு இருந்திருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும், இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்பலாம் பெருசாக இருக்காது, கொஞ்சம் ஒரு அளவுல கொஞ்சம் பெருசு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் இந்த உலகத்தின் மேலே அதாவது உலக ஜனகத்தின் மேலே கொஞ்சம் அன்பு இருக்கும், நம்ம சேர்ந்தவங்க மேலே நமக்கு அன்பு செலுத்தணும்னு தோணும். ஏன்னா தேவனுடைய அந்த குணலட்சணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கூட அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள உருவாகும். அப்போ சின்ன லெவலில் இருந்த மனசு முன்னெல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாரும் நரகத்துக்கு போகுவாங்கன்னு சத்தியம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா, எப்படியோ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எப்படியோ பரலாக போயிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படி இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குங்க மனசு, கொஞ்சம் மாற்றமாயி அடடா அவரும் தப்பிச்சிடக்கூடாதா, சரி இப்போ என்ன இருக்கு மனசு கொஞ்சம் பெருசாகும். அப்போ இந்த உலகத்துல தீமை அது ரொம்ப அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அப்போ இந்த தீமையில இருந்து கூட தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ள வளருதுங்களா இல்லையா, கண்டிப்பாக வளரும். முன்ன இதை பற்றியே நம்ம அறியாமல் இருந்தோம், இப்போ தேவன் அவருடைய கிருபையில நமக்கு அறிய வச்சிருக்கிறார். அப்போ அப்படித்தான் பெருசாகிட்டே போகும். அப்போ கொஞ்சம் நிறைய நம்ம தியானம் கூட செய்ய வேண்டி இருக்கும் நம்முடைய மனசுல மனசளவில். சபடி இருக்கும்போது சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பாடம் பார்க்க போறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த பாடம் மூன்று அறுவடைகள் நம்ம வந்து பார்த்தோம். அப்ப அறுவடைகள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், அந்த மூன்று அறுவடை யூதர் யுகத்தினுடைய அறுவடை, சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை, ஆயிரம் ஆண்டு அரசாட்சி மேசியா யுகம், ஸோ அதனுடைய அறுவடை, மூன்று அறுவடை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம எந்த அறுவடையில் இருக்கிறோம், சுவிசேஷ யுக அறுவடையில இருக்கிறோம். சுவிசேஷ யுக அறுவடையில எந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆமா அறுவடைனாவே என்ன அர்த்தம், கடைசி அதோட முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அப்ப நம்ம இன்னைக்கு அந்த காலத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப கிருபையில இன்னைக்கு இந்த சத்தியம் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிழலும் பொருளும் நம்ம பார்க்க போறோம். பொதுவா வேதத்துல எவ்வளவு புத்தகம் இருக்கு? 66 புத்தகங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகம்? 39 புத்தகம். புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் அங்க இருக்குது. அப்போ பொதுவா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிற பகுதி எந்த பகுதி தான்? அந்த 27 புத்தகங்கள் அடங்கிய புதிய ஏற்பாடு இல்லைங்களா, அதுதான் கையில வச்சிருப்பாங்க. அது சிவப்பு நிறத்திலேயோ அல்லது நீல நிறத்திலேயோ வச்சுட்டு இருப்பாங்க. சரி, இதுதான் பொதுவா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீதம் இருக்கிற 39 புத்தகம் பழைய ஏற்பாடு அது அவசியம் இல்ல, அதனுடைய அறிவு நமக்கு தேவையில்லை அப்படித்தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா ஏன் அப்படி அவங்க யோசிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது, அந்த 39 புத்தகங்களில இருக்கிற சம்பவங்கள் அதெல்லாம் ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்சாச்சு. கேட்டாங்களா? நடந்து முடிந்த ஒரு சம்பவம். அதனால இனிமே நம்ம அதை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சின்னது பண்ணி நமக்கு புதிய ஏற்பாடா கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம புதிய ஏற்பாடு மாத்திரம் கைகள்ல வச்சு படிச்சா போதும், அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற காரியங்கள் நமக்கு அவசியம் இல்லை. அது ஒரு கதைக்காக குழந்தை, இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு கதை சொல்லி கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? ஆபிரகாம் தாத்தா, மோசே மாமா, இவட எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பழைய ஏற்பாடு இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, அப்படி இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் அனுமதிச்ச எல்லா காரியங்களுமே, அனைத்து சம்பவங்களும், அவங்களுக்கு தேவன் அனுமதிச்சிருந்த அநேக விதமான உபத்திரவங்கள், போர்கள் எல்லாமே நம்ம பார்க்கும் போது அது ஒரு நிழலான காரியமாக இருக்கிறது பார்க்கிறோம். அப்ப அந்த நிழலான காரியங்கள் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அங்க அனுமதித்தார். அப்ப நிழல் சொல்லும் போது கண்டிப்பா ஒரு நிஜம் அங்க இருக்கணும். ஆனா நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியுதுல, பழைய ஏற்பாடு படிக்கும் போது தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில சில நேரத்துல சில கட்டளை கொடுப்பார். நீங்க போயிட்டு அந்த அமலேக்கிற ஒருத்தரிடம் எல்லாத்தையும் வெட்டி போட்டுருங்க, குழந்தைகள் வயதானவர்கள் கூட விட வேண்டாம், மிருக ஜீவன்கள் கூட விட வேண்டாம், எல்லாத்தையும் வெட்டி தீய விட்டு கொளுத்துன்னு சொல்லியிருப்பார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு புரியறது இல்லை, என்னப்பா தேவன் அன்பானவர் இருக்கும் போது அமலேக்கியர்ல போயிட்டு இப்படி அவங்கள மனுஷங்க தானே, அவங்கள இப்படி வெட்ட சொல்லியிருக்கிறாரு. சோ இப்படி அநேகர் ஆச்சரியமா பாக்குறாங்க, புரியறது இல்லை அவங்களுக்கு ஏன் தேவன் அப்படி அனுமதிக்கணும். அதே சமயத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், அவங்களுக்கு தேவனுடைய முழு பாதுகாப்பு இருக்கு, வழிநடத்துதல் இருக்கு, முழு இரக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட அவங்க தேசமே இழந்து புறஜாதி ஜனங்கள் மத்தியில போயிட்டு அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த அடிமைகளாக இருக்கும் போது அங்க வேதனைப்பட்டு அவங்க கதறாங்க, தேவன் அது கூட பார்த்துட்டு தான் இருந்தார். அப்ப நிறைய பேருக்கு இந்த காரியம் புரியறது இல்லை, தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களை யாராவது கை வைக்க முடியுமா, அனுமதி கொடுப்பாரா தேவன்? இல்லைங்களா, விட மாட்டார் இல்லைங்களா, ஏன்னா அவருடைய ஜனங்கள் அவங்க. ஆனா அவருடைய ஜனங்களாக அவங்க இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு உபத்திரவங்களை அவங்களுக்கு தேவன் அனுமதிச்சார்? நிறைய பேருக்கு புரியல, ஏன் புரியறதே இல்லை, ஏன்னா சோ அதுல மிகப்பெரிய சம்பவங்கள்ல தேவன் மிகப்பெரிய சத்தியம் வச்சிருக்கிறார். சோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இத பழைய ஏற்பாடு இன்னைக்கு மற்ற எல்லாரும் ஒதுக்கும் போது நம்ம ஏன் இந்த பழைய ஏற்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், காரணம் இருக்கு. சோ ஒரு முக்கியமான ஒரு 3 காரணங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாடுக்கு நாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாருமே அது முடிந்து போன காரியம் சொல்லி அதை ஒதுக்கி வைத்திருக்கும் போது அல்லது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கும் போது நம்ம ஏன் இந்த ஒரு புதிய மன்னிக்கணும் பழைய ஏற்பாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அங்க கொடுக்கணும், சோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப அது முதல் காரணம் நம்ம பார்க்கலாம், ஏன் நாம பழைய ஏற்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 10 அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 10:1 வசனம் எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம்.
பாருங்க, நியாயப்பிரமாணமானது. நியாயப்பிரமாணமானதுன்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் எது குறிக்கும்? பத்து கட்டளை இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் சொல்லும் போது நமக்கு பத்து கட்டளை ஞாபகம் வருது. ஆனா உண்மையை சொல்லும் போதே சகோதர சகோதரிகளே, தேவன் பத்து கட்டளை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாருங்களா? இல்ல, அதாவது அந்த அத்தனை பிரமாணங்களும் அந்த பத்துல அடங்கி இருக்கு அப்படி சொல்லணும் இல்லைங்களா? அப்படி சொல்லலாம். அந்த பத்துமே புதிய ஏற்பாடு வரும்போது ரெண்டா கொடுத்துட்டார், நம்ம அப்படி சொல்லலாம். ஆனா பிரமாணங்கள் நம்ம நியாயப்பிரமாணம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் சனங்களுக்கு தேவன் 3000 மேற்பட்ட நியாயப்பிரமாணங்களை அங்க கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 3000 மேற்பட்ட நியாயப்பிரமாணம் இந்த வேதத்துல எந்த பகுதியில் அதிகமாக இருக்கு? பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டிலையா? பழைய ஏற்பாடு. சோ அதுதான் இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, பழைய ஏற்பாடானது இப்ப நியாயப்பிரமாணமானது அப்படிங்கறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அது என்ன குறிக்கிறதுன்னா, வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்குது. அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அது ஒரு நிஜம் அல்ல, நிழல். நிஜம் இல்ல, நிழல் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நாடக மேடையில பாருங்க, நடிகர்கள் எல்லாம் வந்து நடிச்சுட்டு போறாங்க, ஆனா அதுல அவங்க நிஜம்ங்களா இல்ல? ஒரு கதாபாத்திரத்தை அவங்க மையமாக, ஒரு கதையை மையமாக வைத்து பாத்திரங்களாங்க அவங்க வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த கதையை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் பாத்திரங்கள் இல்லைங்களா? அதனுடைய உண்மையை வேற, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் சனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த காரியங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்கும் போது ஒரு நிழல், ஒரு நாடகம் மாதிரி அவங்க வாழ்க்கையில நடந்து முடிந்திருக்க நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, பாருங்க இப்போ ஒரு கட்டடம் இருக்கு, அந்த கட்டடம் கட்டணும்னா என்ஜினியர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? உட்காந்து பிளான் போடுவார். பிளான் போட்டு பக்காவும் அந்த கட்டடத்தினுடைய வரைபடம் வச்சுருவார். அதுதான் கட்டடம், அதை வச்சுதான் அவர் அருமையா அதை கட்டி முடிக்க போறார் இல்லைங்களா? ஆனா அதை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த பிளான் பார்க்கும்போது நமக்கு ஏதாவது புரியுங்களா? ஒண்ணுமே புரியாது. ஆனா கட்டடம் முடிச்ச பிற்பாடு தான், இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடம் தான் ஒரு பேப்பர்ல வச்சிருந்தாரு அவரு அப்படி நமக்கு தோணும். அதே மாதிரிதான் சகோதர சகோதரிகளே, இந்த பழைய ஏற்பாட்டுல நடைபெற்ற அத்தனை காரியங்களும் தேவன் அவங்களுக்கு எப்படி வச்சுட்டு இருக்கிறாரு? ஒரு வரைபடம் மாதிரி, அவ்வளவுதான். அதாவது ஒரு நிழலான காரியங்கள், அவ்வளவுதான். அப்போ பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கும் போது அது ஒரு நிழல் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய நிஜம் என்ன பண்ணணும்? நம்ம போயிட்டு தேடி பார்க்கணும், கண்டிப்பா நிஜம் இருக்கும் சகோதர சகோதரிகளே. அதுதான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இஸ்ரேல் சனங்கள் அநேக பலிகள் செலுத்தினாங்க. அப்ப நிறைய பேருக்கு அந்த பலிகள் ஏன் அவங்க செலுத்தணும், தேவன் ஏன் இப்படி அவங்களை செய்ய சொல்றாரு புரியறதில்ல. ஆனா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆசரிப்பின் கூடாரம் பாவ நிவாரண பலியினால் இது நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த பலியினுடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க. அப்ப நமக்கு தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப அதெல்லாமே நமக்கு நிழலாக தேவன் அங்க கொடுத்திருந்தது தெளிவாக நமக்கு புரியுது. சரி, இது ஒரு முதல் காரணம். அப்ப பழைய ஏற்பாடு முழுக்க நம்ம பார்க்கும் போது அவைகள் எல்லாமே ஒரு நிழலான காரியங்கள், ஒரு நிழல், அவ்வளவுதான், நிஜம் அல்ல. அப்போ அந்த நிழலாய் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஆராய்ந்து பார்க்கணும், அதனுடைய நிஜம் என்ன நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும், ரொம்ப அவசியமாக இருக்கிறது பார்க்கிறோம். அடுத்து பழைய ஏற்பாடு நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கான இரண்டாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, படிக்கலாம். ரோமர் 15:4. பாருங்க, வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எதுங்க? அது முன்பு எழுதியிருக்கிறவைகள் பழைய ஏற்பாடு. அப்ப பழைய ஏற்பாடு நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய காரியம் பார்க்கும் போது அவைகள் நமக்கு போதனையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்னன்னா, வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு ஓட்டம், இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் ரொம்ப எளிமைங்களா ரொம்ப கடினமா? ரொம்ப கடினமான ஒரு ஓட்டம், ரொம்ப மனசோர்வு அடைய நமக்கு நிறைய வருகிற ஒரு ஓட்டம், சோதனை மிகுந்த ஒரு ஓட்டம். அப்ப இந்த சோதனை மிகுந்த இந்த ஓட்டத்துல, இந்த தீமை நிறைந்த இந்த உலகத்துல நம்ம ஓடும் போது அநேக நேரங்களில நம்மளுடைய மனசு சோர்வாயிடும், ரொம்ப பலவீனம் ஆயிடுவோம். ஏன் தான் இந்த சத்தியம் கேட்டோம், இல்ல ஏன் தான் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தோம், உன்னோட ஒன்னு நம்ம ஆயிரண்டார சாட்சியை வந்திருக்கலாமே, இப்படி எல்லாம் நமக்கு நம்மை சோர்வுபடுத்தக்கூடிய சிந்தைகள் நமக்குள்ள வரும். அப்போ தேவன் நம்மளை எப்படி உறுதிப்படுத்துறாருன்னா, கலங்க வேண்டாம், உங்கள மாதிரியே தான் முன்னாடி சில ஜனங்கள் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இதே மாதிரிதான் ஓடி இருக்கிறாங்க. ஓடுறதுனால அவங்க எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் போயிட்டு பாருங்க. எங்க போய் பாருங்க? பாருங்க, பழைய ஏற்பாட்டுல போயிட்டு பாருங்க. ஒரு உதாரணம் பாருங்க, இப்ப நம்முடைய குடும்பம் இருக்கு, மாம்சீக குடும்பம். அப்போ தேவனுடைய சித்தம் செய்வதற்கு இந்த மாம்சீக குடும்பம் ஒருவேளை நமக்கு அவங்க உதவிகரமா இல்லாம போயிட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சில நேரத்துல அதெல்லாம் முடியாது, எனக்கு தேவன் தான் முக்கியம், நீங்க யாரு வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், பெத்தவங்களை தூக்கி எறியுறது, கணவன் மனைவி இருக்கிறது, மனைவி கணவன் இருக்கிறது, இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா அப்படி செய்ய சொல்லிட்டு தேவன் எங்க நம்ம கொடுத்துருக்கிறாருங்களா, அவங்க கிட்ட என்ன பண்ணணும், அன்புதான் காட்டணும், அவங்கள பொறுமையோடு தான் நம்ம சகிக்கணும், தீமை செய்யறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்மை தான் செய்யணும். ரொம்ப சகிப்பா இருங்க, எப்படி அப்பா இருக்குது தேவனே, இது எப்படி முடியும் என்னால கேட்கும் போது தேவன் என்ன சொல்ற தெரியுங்களா, நீங்க நேர ஓடி போய் யாத்ரா புஸ்தகம் படிங்கன்னு சொல்லிடுவாரு. யாத்ரா புஸ்தகம் படிச்சா நமக்கு என்ன தெரியும், யாரை பத்தி படிக்கலாம், யாத்ரா புஸ்தகம் மோசே பத்தி படிக்கலாம், மோசே படிச்சு படிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பொறுமை கிடைக்கும். அப்புறம் வேற என்ன கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும், அவரை பத்தி தேவன் ஒரு அருமையான சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. இல்ல இல்ல, மோசே பத்தி தேவன் கொடுத்த சர்டிபிகேட் பாருங்க, சாந்த குணம் உள்ளவங்க பூமியில மோசே போல இன்னைக்கு வரை யாரோ இருக்காங்களா? ஏன்னா பாருங்க, நமக்கு குடும்பத்துல ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நம்ம சமாளிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுது, ஒண்ணும் வேண்டாம். குடும்பத்துல ஒரு மனைவி சமாளிக்கிறதுக்கு கணவனுக்கு என்ன ஆயிடுது, ரொம்ப பெரும்பாடு. அதே மாதிரி குடும்பத்துல கணவர்களை சமாளிக்கிறது மனைவிக்கு பெரும் பாடாயிடுது இல்லைங்களா? ஆனா நீங்க யோசித்து பாருங்க, 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை வழி நடத்தின மோசேக்கு எப்படி இருக்கும், அது இஸ்ரேல் ஜனங்கள்ல அவங்க எவ்வளவு சாந்தமா, மோசே சொன்னா அடே அப்படியே அப்படியே நின்றுவாங்களா? பாருங்க, அவங்களுக்கு சட்டம் தேவன் கொடுக்கிறார், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். யோசித்து பாருங்க, தேவன் மோசே கிட்ட எல்லா வல்லமையும் கொடுத்திருந்தாரு, அவங்க எல்லாம் அழிச்சிடும் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுவாங்க, எல்லாம் அழிச்சு போயிடுவாங்க. தேவன் அந்த வல்லமையெல்லாம் கொடுத்திருந்தாரு மோசே கிட்ட. ஆனா அத்தனையும் வச்சுட்டு அவர் எப்படி இருக்கிறாரு, போய் கெஞ்சுறாரு, அப்பா 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 அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, வேணா என்ன வேணா கொண்டு போட்டுருங்க, இல்ல இல்ல அவங்கள எதுவும் நீங்க பண்ணிடாதீங்க. பாருங்க எப்படி போய் கெஞ்சுறாரு. ஆனா இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, எவ்வளோ கொடுமை, எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க மோசே இல்லைங்களா? பாருங்க, தண்ணி வேணா தண்ணி கழுவுறாங்க, காடு வேணா காடுக்கு போயிட்டு வேணும்னு கூட கேட்கறதுல என்ன பண்றாங்க, சண்டைக்கு தான் நிக்கிறாங்க, சில நேரத்துல கல்லு கூட எடுத்துடுறாங்க. ஆனா எவ்வளவு பொறுமை இருந்திருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு சாந்தம் இருந்துருப்பாரு. அப்போ எப்படி அவர் சாந்தமா இருந்தார் போய் பார்த்தா நமக்கு அப்பதான் தெரியுது அந்த டெக்னிக், ஓ மோசே இப்படித்தான் சாந்தமா இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம கூட என்ன பண்ணணும், அதே டெக்னிக்க நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது கண்டிப்பா மோசேக்கு கொடுத்த அதே சர்டிபிகேட் தேவன் நம்ம கொடுப்பாரா, கண்டிப்பா கொடுப்பாரு இல்லைங்களா? அது அப்படியே நம்ம அப்ளை பண்ணணும். ஆனா எவ்வளவு கஷ்டம் இருக்குது இல்லைங்களா பாருங்க. அதே மாதிரி நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம வாழும் போது அநேக விதமான சர்க்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், நிறைய இழப்புகள் நடக்கும், நிறைய பேர்த்துட்டு நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு வேலை இருந்துச்சுன்னா நம்முடைய மனசு என்ன ஆயிடுது, சோர்வாயிடும். அப்போ நமக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைவு கூட ஆயிடும். அப்ப இப்படி விசுவாச குறைவு வரும்போது இப்ப உடனே தேவன் கிட்ட போய் மண்டி போட்டு, அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, என்னுடைய விசுவாசம் இப்போ குறையுது, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டா தேவன் என்ன பண்ணுவாரு, நேரா ஓடி போய் நீங்க என்ன பண்ணுங்க, பல ஏற்பாடு எடுத்து ஆதியாகமா படிங்க, ஒரு 25 வரைக்கும் சொல்லிடுவாரு. படிச்சா யார பத்தி தெரிஞ்சுக்கலாம், நம்ம பாருங்க ஆபிரகாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, விசுவாசத்தின் தந்தை. பாருங்க தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் கேட்டிருந்தார், கையில வச்சிருந்தார், ஆனா தேவன் செய்வாருங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் அது மாதிரி வாங்கிட்டதும் இல்லை, ஆனா தேவன் செய்வார் நம்பிக்கை அவ்வளவுதான். ஆனா தேவன் செஞ்சாருங்களா இல்லையா, சொன்னபடியே செஞ்சிட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட தேவன் அநேக வாக்கு தத்தங்கள் பண்ணி எடுக்கிறார். அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டார், கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆனா நிறைவேற்றுவார்னா நமக்குள்ள எந்த எண்ணம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஆபிரகாம் மாதிரி பாருங்க, அப்போ தேவன் என்ன பண்ணிடுவார், உடனே நீங்க போயிட்டு ஆபிரகாம் பத்தி படிங்க சொல்லிடுவார். படிக்கும் போது இப்ப நம்ம மனசு என்ன ஆயிடுது பாத்தீங்களா, விசுவாசம் அங்க அதிகமாயிடுது. அப்போ வாழ்க்கையில நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பாருங்க இப்போ பழைய ஏற்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆபிரகாம் மாத்திரம் இல்ல, நிறைய நம்ம எடுக்கலாம், தாவீது எடுக்கலாம், தானியேல் எடுக்கலாம், மற்ற இன்னும் பழைய ஏற்பாட்டினுடைய நீதிமன்றங்கள் நீங்க எல்லாரும் எடுக்கலாம். எல்லாருமே தேவன் மேல அவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தாங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை அவங்க பற்றிக்கொண்டு இருந்தாங்க, கண்டிப்பா தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. சோ அதனால்தான் நமக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அநேக நேரங்களில நம்ம அது ஊக்குவிக்கிறதாகவும் கூட அங்க இருக்குது, ரொம்ப பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சாத்தான் சிங்கம் மாதிரி வந்து நின்னா கூட நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த சிங்கத்தையே என்ன பண்ணிடுவார் தேவன், பாத்தீங்களா என்ன பண்ணிட்டார் தேவன் தானியேல், உள்ள தூக்கி போடும்போது சிங்கம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு பஞ்சமெத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சகோதரன் ஒரு பரிசுத்தவான் அதை பத்தி எழுதும் போது அவருக்கு ஒரு சிங்கம் தலை மாட்டல, இன்னொரு சிங்கம் கால் மாட்டல, ரெண்டு பக்கம் கை வைக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் சிங்கம், அவருடைய சரீரம் கீழே கூட படுக்கல. எப்படி இருந்திருக்கும் தாவீதுக்கு தூக்கம், அப்படியே நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறார், நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காருன்னு சொல்றாரு. ராஜா காலையில வந்து எழுப்புறாரு அவரு, தானியேல் தானியேல் பதறையடிச்சு சொல்லியாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்லா நிம்மதியா தூங்கிட்டு, என்ன ராஜா ஒருவேளை அரண்மனை படுத்திருந்தா கூட அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது, அப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்போ எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் பாருங்க. அப்போ அந்த வல்லமையுள்ள தேவன் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது நம்ம வாழ்க்கையில நேரிடுகிற அநேக விதமான சோதனைகளில் இருந்து வேதனைகளில் இருந்து நமக்கு தேவன் ஆறுதல் தரக்கூடியவராக அங்க இருக்கிறார். தருவாரா, கண்டிப்பா தருவார் பாருங்க, செஞ்சுட்டுக்கிறார். எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகள் சம்பவங்கள் பழைய ஏற்பாடு நமக்கு தேவன் வைத்திருக்கிறத பாக்குறோம். சோ இது இரண்டாவது காரணம். மூன்றாவது இன்னொரு காரணம் படிக்கலாம், 1 கொரிந்தியர் 10:11. பாருங்க அப்ப பழைய ஏற்பாடு நமக்கு போதனையாக மாத்திரம் இல்ல, ஒரு நிழலாக மாத்திரம் இல்லாமல் அது எப்படி கூட தேவன் வச்சிருக்கிறார், எச்சரிப்பு உண்டாக்குகிற காரியங்களை கூட நமக்கு உணர்த்தும்படிக்கு அங்க வச்சிருக்கிறார். எப்படி சொல்லும் போது தேவன் இவ்வளோ கிருபை இறக்கம் நமக்கு செய்யும் போது கூட நாம ஒருவேளை மீறிட்டோம்னா, அது நம்ம கண்டுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, இஸ்ரேல் சனங்கள் கூட அப்படி போயிருக்கிறாங்க, கொஞ்சம் போய் பாருங்க, அவங்க என்னுடைய வார்த்தை இப்படி மீறினதுக்கு நான் என்ன தண்டனையை கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க சொல்ற. அப்ப அது நாம போய் பார்க்கும்போது நம்ம கூட இப்ப என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் எச்சரிப்பாயிடும், ஓ இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விக்கிரகாராதனையா வேண்டவே வேண்டாம், பணாச விக்கிரகாராதனையும் சொல்ற அப்போஸ்தலர் போல் வேண்டாம். ஏன்னா விக்கிரகாராதனை செய்துட்டாங்க இஸ்ரேல் சனங்கள், எவ்வளவு பெரிய தண்டனை வாங்கிருக்காங்க, நம்ம கூட இன்னைக்கு அது ஒரு நிழல் இஸ்ரேல் சனங்களுக்கு. நம்முடைய நமக்கு நிஜம் என்னன்னா பண ஆசை வேண்டாம், அது விக்கிரகாராதனைக்கு ஒப்பானது, அது செய்துட்டா இஸ்ரேல் சனங்களுக்கு எந்த விதமான தண்டனை கொடுத்தாரோ அந்த தண்டனை கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணிடுவார் தேவன் அனுமதி. பாருங்க ஒரு எச்சரிப்பு கூட அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ பழைய ஏற்பாடு இந்த வகையில் எல்லாவற்றிலுமே இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது மாத்திரமில்ல, இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு பழைய ஏற்பாடு. நான்காவது ரொம்ப முக்கியமான காரியம் அது என்னன்னா, குலசேயர்களின் நிருபம் இரண்டாம் அதிகாரம் 16 மற்றும் 17. பாருங்க, பண்டிகை நாளை குறித்தாவது ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படுத்திடக்கூடாது. அப்படின்னா பண்டிகை கொண்டாட சொல்றாங்களா வேண்டாம் சொல்றாருங்களா, என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? இங்க உங்களை குற்றப்படுத்தாத இருப்பானாங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கே என்னென்னமோ பண்ணிட்டு கடைசியில் மற்றவங்க உங்களை குற்றப்படுத்துற அளவுக்கு நீங்க இருக்கணும். இதெல்லாம் பைபிள் இருக்குதா, இதெல்லாம் இப்படி செய்யலாமா, அது என்ன பண்ணிக்கணும், நம்முடைய செயலை மற்றவங்க குற்றப்படுத்திட வேண்டாம். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், கிறிஸ்தவர் எல்லாம் கொண்டாடுறாங்க, ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர் தெளிவாயிட்டாங்க, புரட்சாதி ஜனங்கள் கூட தெளிவா இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட சொல்லி பைபிள் இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு புரட்சாதி கேட்கிற நமக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. புற மதத்தில் இருக்கிற ஒரு நண்பர் வந்து கேட்கிறாரு, கிறிஸ்துமஸ் பைபிள்ல கொண்டாட சொல்லியிருக்குதா அப்படின்னு. நான் முடிக்கிறேன், கொண்டாட விருப்பம் இருந்தால் நீங்க கொண்டாடிக்கோங்க சார், நாங்க கொண்டாடுறது இருக்கட்டும், நீங்க கொண்டாடுறீங்களே, கொண்டாட சொல்லி பைபிள் இருக்குதா அப்படி கேட்கிறாங்க. தப்பிக்கலாம்னு விடமாட்டேங்கிறாங்க. பாருங்க, குற்றப்படுத்துறாங்க, குற்றப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நாம என்ன ஆயிட்டோம், அந்த நிலைமைக்கு நாம நம்மளே கொண்டு போயிட்டோம். பாருங்க, அப்போ ஓய்வு நாள் பண்டிகை நாட்கள் அப்போ ஏன் இன்னைக்கு கொண்டாடுற வழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்குது, மற்ற ஜனங்களுக்குள்ள இருக்குதுன்னா அதெல்லாமே யாருக்கு தேவன் கொடுத்திருந்தார்? பண்டிகை நாள்ல ஓய்வு நாள்ல யாருக்கு தேவன் கட்டளையா கொடுத்திருந்தார்? யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அதுதான் இன்னைக்கு பாரம்பரியமா மற்ற மதத்துல அங்க இருக்கிறது பாக்குறோம், கிறிஸ்தவர்கள் கூட அதை பாரம்பரியமா இன்னைக்கு கை கொண்டு வராங்க. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, இங்க அந்த பண்டிகை நாட்கள் ஓய்வு நாட்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது வேற சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, அவைகள் எல்லாமே வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குது. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் கடா வெட்டினாங்க, இன்னைக்கு நாம வெட்டுறோமா? வெட்டுறதில்ல, ஏன்னா அது ஒரு நிழலான விஷயம், அது நிஜம் இருக்குது, அது வரும் காரியங்கள்ல நடக்கும், ஒரு காலத்துல அது நடக்கும். அதே மாதிரி இந்த பண்டிகை ஓய்வு நாட்கள் எல்லாமே நிழலாக இருக்குது, ஆனா இது யாருக்கு நிழலாக இருக்குது படிக்கலாம். பார்த்தீங்களா, அவைகளின் பொருள் யாரப்பட்டினது? அப்போ வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பண்டிகைகள் ஓய்வு நாட்கள் மற்ற எந்த காரியம் எடுத்தாலும் அதெல்லாம் யார் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? அப்ப நாம போயிட்டு அதை இன்னைக்கு நிஜமா எடுத்துட்டு கொண்டாடிட்டு இருந்தா ஏதாவது அர்த்தம் இருக்குங்களா? ஒரு அர்த்தமே அங்க இருக்கிறது, அதெல்லாம் கிறிஸ்துவைப்பட்டது. ஆனா எப்படி அதெல்லாம் நம்ம வரப்போற காலத்துல ஒன்னா ஒரு ஒரு பண்டிகை ஓய்வு நாட்கள் எல்லாமே எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான சத்தியங்கள் தேவன் அதுல வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அப்ப இவ்வளவு காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல அங்க இருக்குது. அப்ப பழைய ஏற்பாட்டுல நீங்க எது படிக்கும் போதும் அப்போ அந்த அந்த காரியங்களை எதையும் நமக்கு நினைவுப்படுத்தும், கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் சொல்லி நமக்கு நினைவு கொண்டு வரும் பாருங்க. ஆனா நமக்கு புரியாது, ஆனா ஏதோ ஒரு வகையில அது கண்டிப்பா கிறிஸ்துவை பற்றினதாகத்தான் இருக்கும். அப்ப இப்படித்தான் நம்ம பழைய ஏற்பாடு பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம அதுல எல்லாம் முழுசா பார்க்க போறதுல சாம்பிள் நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம பார்க்க போறோம். சோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு திருமணம், பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு திருமணம். அந்த திருமணத்தை தவிர வேற எந்த திருமணம் அந்த மாதிரி நடக்கவே இல்லை, அருமையான திருமணம் அது. சோ அது என்ன திருமணம்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்த அந்த சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அந்த சம்பவங்களுக்கு இப்ப நம்ம போலாம். நீங்க ஆதியாகம புஸ்தகம் 24 அதிகாரம், அது அதிகாரம் முழுக்கவே அந்த சம்பவங்கள் தான் இருக்கும். ஆனா சில சில வசனங்கள் படிச்சுட்டு நம்ம அப்படியே கடந்து போலாம். அதுல இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன, நிஜம் என்ன, அது நம்ம மாத்திரம் தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு. ஆதியாகம 24 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பாருங்க, யார் அந்த ஊழியக்காரன்னா, எலியேசர். எலியேசர் தான் ஆபிரகாமுடைய வீட்டுல மேனேஜர். அவருக்கெல்லாம் நிறைய அநேக ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்க கணக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 300 சூப்பர்வைசர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மேய்க்கிற வேலை இவரோடது, மேனேஜர் இவர் தான் எலியேசர். முழு பொறுப்பும் அவர் கண்ட்ரோல தான் இருந்துச்சு. ரொம்ப உண்மையானவர் அவர். அப்போ ஆபிரகாம் அவர் மேல் நம்பிக்கை வச்சு தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரை அழைச்சு அவர்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். பாருங்க, ஆபிரகாம் இங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். என்ன முடிவுனா, தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கிற விஷயத்துல அவர் என்ன கண்டிஷன் போடுறார் எலியேசருக்கு, நீ பெண் பார்த்துட்டு வா, ஆனா அந்த பெண் எங்க இருந்து நீங்க பாக்கணும். ஆமா, பெண் பார்க்கணும், சுத்த பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் நீங்க பாத்துட கூடாது, எங்க போகணும், என்னுடைய இனத்தார் இடத்துக்கு போய் நீ என்ன பண்ண, பெண்ணு பார்த்துட்டு வா. அப்போ இன்னைக்கு மாதிரி எல்லாம் அந்த வசதி கிடையாது. எலியேசர் போயிட்டு நான் உங்க இனத்துல இருந்து தான் நான் பொண்ணு பார்த்துக்கிறேன்னு கொண்டு வந்து நிறுத்தினா ஆபிரகாம் என்ன பண்ணித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த தொலைத்தொடர்பு வசதி எல்லாம் அன்னைக்கு கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் அவரு அந்த எலியேசர் மேல ஒரு நம்பிக்கை கூட வச்சிருக்கிறார், கண்டிப்பா அவர் உண்மையா நடந்துக்குவார்னு சொல்லி. அப்போ பெண் பார்க்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் கொடுக்குறார், நீ என் மகனுக்கு பெண் பார்க்கணும், ஆனா அந்த பெண் என்னுடைய இனத்தார இடத்துல தான் நீ போயிட்டு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அங்க அவர்கிட்ட ஒரு வாக்கு கூட வாங்கிடுறார். வாங்கிட்டு இப்போ நேரம் அங்க அனுப்பிச்சுடுறார். இப்போ இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய இனத்தாருக்கு இன்னார்னு தெரியவே தெரியாது. அவர் வீட்டுல அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார், அதுவும் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஆபிரகாம் அனுப்பிச்சு விடுறாரு. ஆபிரகாம் அனுப்பிச்சு விடும் போது பொண்ணு வீட்டுக்காரங்க, ஓ அப்படிங்களா, சரி என் பொண்ணை கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போங்கன்னு கொடுத்துருவாங்களே, கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஆனா ஆபிரகாம் சொல்லி அனுப்புறார், நீ இப்போ உனக்கு என்னுடைய தேவன் என்ன பண்ணுவார், ஆமா எல்லா வேலைகளும் அவர் முன்னாடி செய்திருப்பா, அவர் உனக்கு வழி நடத்துறப்படி நீ செய்துட்டு வா சொல்லிட்டு அங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு அங்க அனுப்பி விடுகிறத நம்ம வந்து பாக்குறோம். பாருங்க வசனம் அஞ்சுல இருந்து வாசிக்கலாம். பாருங்க எப்படி கேக்குறாரு, ஏன்னா அவர் கேக்குறது நியாயம்தான். நான் போயிட்டு இன்னொரு மகனுக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, கொடுத்துருவாங்களா உடனே, பையன் யாரு பையனை முதல்ல கூட்டிட்டு வாங்க, அப்பா அம்மா யாரு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க, அப்புறமா தான் மத்ததெல்லாம் பேசலாம்னு சொல்லிடுவாங்க. சரி இருக்கும்போது என்ன பண்ணட்டும், அப்ப உங்க மகன் நான் வந்து மடி குடி போட்டுமா சொல்லி அங்க எலியேசர் ஆபிரகாம் கேட்கும் போது ஆபிரகாம் என்ன சொல்றாரு, எச்சரிக்கையா இரு, எங்கேயாவது என் பையன் அப்படி ஏதாவது பொண்ணு வீட்டுக்காரர் கூப்பிடறான்ட்டு வந்து நீ ஏதாவது கூட்டிட்டு போறாத, ரொம்ப ஜாக்கிரதை, என் பையன்லாம் அங்க வரமாட்டார், பொண்ணுதான் இங்க வரணும். பாருங்க எப்படிப்பட்ட ஆர்டர் போடுறாரு, பாருங்க இது எப்படித்தான் இருக்கும் இந்த ஆர்டர். ஆனா எலியேசர் அதையும் கேட்டுக்கிறார், அவ என்னோட பையனை நீ அங்க கூட்டிட்டு போக கூடாது, பொண்ணு மாத்திரம் இங்க வரணும் அப்படி சொல்லிட்டு அங்க கூப்பிடுறாரு. அப்போ இன்னும் சில ஆலோசனைகள் அங்க கொடுக்குறாரு, தொடர்ந்து வாசிக்கலாம். பேர்பட்ட விசுவாசம் பாருங்க ஆபிரகாமுக்கு, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார், அந்த ஒரு உதவியை செய்வார் எலியேசருக்கு, அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தைரியமா சொல்றாரு, நீ போப்பா, தேவன் எல்லா காரியமும் அங்க வாய்க்க பண்ணுவார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த ஊழியக்காரன் இடத்துல ஒட்டகங்கள்லாம் பாருங்க, அந்த வசனம் 10வது வசனம் வாசிக்கலாம். பாருங்க இளையசருக்கு போகும்போது என்னெல்லாம் கொண்டு போறாரு, பத்து ஒட்டகம் கொண்டு போறாரு, அதுக்கப்புறம் சில உச்சிதமான பொருட்கள் கொண்டு போறாரு, அப்படின்னா சில வெள்ளி தங்க அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு போறாரு, வஸ்திரம் எல்லாம் அங்க எடுத்துட்டு போறார். எதுக்காக, அந்த மணப்பெண்ணுக்கு கொடுத்து வரும்போது அந்த மணப்பெண் என்ன பண்ணோம், அதெல்லாம் போட்டு கூட்டிட்டு வரணும். பாருங்க, அதுக்காக எல்லாம் வீட்டுல இருந்தெல்லாம் அத்தனையும் எடுத்து அங்க கொடுத்து விடுறாரு. ஒரு ஊழிக்கார நம்பி அத்தனையும் பத்து ஓட்டாவுக்கு மேல போகுதுன்னா அது எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு கொண்டு போயிருப்பாருங்க இளையாசர். அது மாத்திரம் இல்லாமல் பத்து ஓட்டாங்கல ஒரு பொண்ணுக்கா போகணுமா? பாருங்க, இதெல்லாம் கூட நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. தலைமையான நிழல் அங்க தேவன் வச்சிருக்கிறார். அப்ப பத்து ஓட்டங்கள் பண்ணிட்டு உச்சிதமான பொருட்கள் எடுத்துட்டு அங்க போறார். அப்படியே பயணம் போறார் போறார் போயிட்டே இருக்கிறார். ஓட்டம் மேல உட்காந்துட்டு சாதாரண பயணம் இல்ல, ரொம்ப கடினமான ஒரு பயணம் தான். அப்படியே போறார். போயிட்டு இப்ப அவருக்கு என்ன பண்ணும்னு தெரியல, யாருக்கிட்ட விசாரிக்கணும் தெரியல. உடனே என்ன பண்றாருன்னா, ஊருக்கு புறம்ப இருக்கிற ஒரு கிணற்றண்டையில உட்காந்துட்டார். உட்காந்துட்டு இளையாசர் ஜபம் பண்றார். தேவனை நோக்கி அவர் ஜபம் பண்றாரு. பாருங்க எப்படி ஜபம் பண்றாருன்னா, 12 வாசிங்க சிஸ்டர். பாருங்க, நிறைய பேர் இந்த பகுதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரெண்டு பேரும் நீட்டிட்டு வாங்க, இதுல ஏதோ ஒண்ணு தொடங்க. இவங்க ரெண்டு பேர் இது ரெண்டு விஷயங்கள் இவர் மனசுல நிர்ணயம் பண்ணிடுறாங்க, இதுல ஏதோ ஒண்ணு தொடங்க. அப்பா தேவனே எனக்கு இது வாக்கி பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. ஏன்னா பாருங்க, இப்ப கூட இளையாசர் பண்ணிருக்கிறாரு. பாருங்க, அப்படி யோசிச்சாங்க. அப்ப நம்மளாம் ஒண்ணு மனசு நினைச்சிட்டு அப்ப தேவன் அதை வாக்கி பண்ணுவாரு நம்ம வெயிட் பண்ணிட்டு, அப்ப ஒருவேளை தேவன் அதே மாதிரி நடந்துட்டா கூட நம்ம என்ன மனசுல என்ன பண்ணிடுவோம், ஓ அப்ப தேவன் தான் வாய்க்க பண்ணிட்டாரு தவறா நினைச்சு போயிடும். அதெல்லாம் அந்த காலம், இன்னைக்கு அதெல்லாம் செல்லுபடியாகாது. ஏன்னா காலம் இப்போ வேற மாதிரி, இன்னைக்கு நம்முடைய காலம் வேற மாதிரி தான் தேவன் அங்க அனுமதிச்சிருக்கிறார். பாருங்க, இப்ப எலியாசர் போயிட்டு அங்க கிணத்துக்கிட்ட உட்காந்துட்டு ஜபம் எப்படி பண்றாரு பாருங்க. தண்ணீர் மூடுறதுக்கு ஸ்திரீகள் வருவாங்க, கன்னிப்பெண்கள் வருவாங்க. சோ அதுல நான் கேட்பேன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் குடுன்னு கேட்கும் போது என்ன செய்யணும், அந்த ஒரு ஸ்திரீ நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு தண்ணிய எனக்கு ஊத்தணும், நான் குடிக்கணும். எனக்கு மாத்திரம் இல்ல, என்ன செய்யணும் பாருங்க. எத்தனை ஓட்டகம் வந்திருக்கு, பத்து ஓட்டகங்கள் வந்திருக்கு. பத்து ஓட்டகங்கள் எங்க கடந்து வந்திருக்குங்க, பிரயாணம் பண்ணி வந்திருக்கு. எந்த வழியில, பாலைவனத்தை எல்லாம் கடந்து வந்திருக்குது. அந்த ஓட்டகம் எப்படி இருக்கும், பாலைவனத்துல இருக்கிற ஓட்டகங்கள். இவரே அந்த பாலைவன பிரயாணத்துல எத்தனை தண்ணி குடிப்பாரு இல்லைங்களா? நம்ம கூட இன்னைக்கு பாருங்க, வெயில்ல போயிட்டோம்னா தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறோம். பாருங்க, நம்ம மீட்டிங் கூட ஒரு 1.5 மணி நேரம் உட்கார முடியல. ஏன்னா அவ்வளோ தண்ணி நமக்கு தாகம் எடுக்குது. ஏன்னா முடியாது, அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பாருங்க, இந்த வெயிலுக்கு நம்ம இப்படி இருக்கு, நாம பாலைவனம் எப்படி இருக்கும். அப்ப இவருக்கே ஒரு கூட தண்ணி வேணும், ஆனா இருக்கிற ஒட்டகங்கள் 10 இருக்குது, 10 தண்ணி ஊத்தணும்னா எப்படி? ஆனா ஊத்தணும். அந்த மாதிரி யார் ஒரு ஸ்திரீ ஊத்துறாங்களோ அந்த ஸ்திரீ தான் என் எஜமானுடைய மகனுக்கு தேவன் நியமிச்ச ஸ்திரீ. நான் நினைச்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. இது நடக்குமா? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கண்டிப்பா எத்தனை பேர்த்துக்கிட்ட கேட்டாரு நமக்கு தெரியாது. ஆனா கரெக்டா ஒரு ஸ்திரீ வர்றவங்க அவர் சொன்ன மாதிரி என்ன பண்றாரு, அந்த ஸ்திரீ கிட்ட கேக்குற, ரேமா நான் கொஞ்சம் தாகமா இருக்கிறேன், தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, தனி இவர் ஊத்துறாங்க. ஆனா ஒட்டகத்துக்கு ஊத்துங்கன்னு இவர் கேட்க கூடாது. அந்த ஸ்திரீ என்ன பண்ணோம், அடாடா ஒட்டகங்கள் இவ்வளோ இருக்குது, இது கூட வந்து வெயில்ல பாலைவனத்துல கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கோம், இதுங்களுக்கு கூட தண்ணி தாகமா இருக்கும், நீங்க கூடிங்க, ஒட்டகங்களுக்கு நானும் ஊத்துனேன் அப்படின்னு இவர் சொல்லாமே அவங்க என்ன பண்ணோம், அவங்களா செய்யணும். நீங்க இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க, மைண்ட்ல நல்லா நிறுத்திக்கோங்க, அவங்களா செய்யணும். இவர் சொல்லி செய்யக்கூடாது. அண்ணனுடைய பொண்ணுங்கள பேத்தியா, பேத்தி இல்லைங்களா, அண்ணனுடைய பேத்தி, நாகோருடைய மனைவி மில்காளுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபாக்கள். அப்படின்னா நாகூருக்கு அவர் என்ன ஆகுது, அந்த பொண்ணு ரெபேக்கால் பேத்தி ஆகுது இல்லைங்களா, பேத்தி முறைமையாக கரெக்டா அங்க வராங்க. இவர் இப்படி ஜெபிச்சு கொண்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, அப்ப நிறைய பேர்கிட்ட அவர் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஜெபிக்க முடிக்கும் போதே அந்த ஸ்திரீ வராங்க, உடனே போயிட்டு கேட்கிறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, துறவண்டைங்கிறது கிணறு சரிங்களா, இன்னைக்கு இருக்கிற கிணறுலாம் நமக்கு தண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி, மோட்டர் போட்டா தண்ணி சரணை வந்துருது அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு இருக்கிற கிணறு அப்படி கிடையாது, இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு ஒரு 30-40-50 அடி படிச்சாவே என்ன ஆயிடுதுங்க தண்ணி கிடைச்சிடும். ஆனா பாலைவனத்துல இருக்கிற கிணறுல எப்படி இருக்கும், நல்ல ஆழமா இருக்கும். அப்போ அந்த ஆழத்துல அவங்க என்ன பண்ணும், அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த படையெல்லாம் இப்படி சுருள் சுருளா இப்படி போகலைங்களா, வளைஞ்சு வளைஞ்சு போகும், கல் இப்படி நட்டு வச்சிருப்பாங்க. நீ கிராமத்துல இருக்கிற சில கிணறுலாம் பாருங்க, அப்படியே கல்லு சைடுல நட்டு வச்சிருப்பாங்க, அதுல தான் நடக்கணும், கீழே இறங்கி போகணும். எவ்வளவு ஆழம் இருக்கும் தண்ணி போயிட்டு எடுத்துட்டு வரணும், ஒரு குடம் எடுக்கிறதுக்கே எப்படி இருக்கும். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சார் கொஞ்சம் போறீங்களா, அவங்க அவங்களுக்கே தண்ணி காணா, நீங்க கொஞ்சம் போங்க சார் அப்படி சொல்லிடுவோம். ஆனா பாருங்க அந்த ஸ்திரீ கிட்ட கேட்டனும், போய் மூத்து வந்து என்ன பண்ணாங்க, தண்ணிய ஊத்துறாங்க, தண்ணிய ஊத்திட்டு அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க, வசனம் பாருங்க, அந்த மனசு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஸ்திரீ கிட்ட கேட்டது என்ன பண்றாங்க, எவ்வளவு பயபக்தி பாருங்க, ஐயோ குடிங்க, எவ்வளவு சொல்லிருக்கணும், தண்ணி குடிங்க புரியுங்க சொல்லிட்டு அங்க ஊத்திட்டு இருக்கிறாங்க. ஊத்திட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, பாருங்க இந்த சம்பவம் ஒரு வார்த்தை நீங்க கொஞ்சம் மைண்ட்ல யோசிங்க, இளையஸ்தருக்கு தண்ணி ஊத்திட்டாங்க அந்த அம்மா, ஊத்திட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்து என்ன பண்றாங்க, ஓட்டங்கள் எல்லாத்துக்கும் நான் தண்ணி ஊத்துறேன், அவங்க எல்லா எல்லாத்தையும் ஓட்டகத்தையும் பிடிச்சிட்டு வாங்க சொல்லிட்டு எப்படி போனாங்களாமா, சீக்கிரமாய் என்ன சந்தோஷம் இருக்குது பாருங்க, முகமரியாத ஒரு ஆள் உட்காந்து இருக்கிறாரு, அதனால தண்ணி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா இந்த அம்மா கல்யாணம் ஆகாத ஒரு ஸ்திரீயா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு யாருமே முன்ன பண்ணியாத ஒரு ஆளுக்கு இப்படி உதவி செய்யணும்னா நடக்குமா இது இல்லைங்களா, ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த அம்மா ஓடி போயிட்டு சீக்கிரமா நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஆழத்துல இருக்க தண்ணி, இங்க இத்தனை குடம் இந்த ஒட்டகங்களுக்கு ஊத்தணும், கிட்டத்தட்ட ஒரு ஒட்டகம் ஒரு 10 குடம் தண்ணி குடிக்கிறனா கூட எத்தனை தே வேணும், 100 குடம் தண்ணி வேணும், 100 குடம் தண்ணி எடுக்கணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா சீக்கிரமா ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்ன வரைக்கும் இளையசர் எதுக்காக வந்தாரு எதுவும் சொல்லல, ஆனா ஒரு சந்தோஷம், ஓடி 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 அந்த அம்மா தண்ணியை மொண்டு ஓட்டி இருக்கிறாங்க அந்த ஒட்டகங்களுக்கு. நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, சரி இப்படி எல்லாம் மொண்டு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க வசனம் 22 வந்துடலாம், எப்படி இருக்கும், ஒரு 100 குடம் தண்ணி எடுத்து ஊத்துனதுக்கு இவ்வளவு பைசா, இது என்ன ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லைங்களா. ரெபேக்காவுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னாப்பா நான் தண்ணி தானே எடுத்து ஊத்துனேன், அதுக்கே இந்த மனுஷன் இவ்வளவு உதவி செய்யறாரு, இது என்ன ஆச்சரியமா இருக்குது, யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்படி எல்லாம் இளையசருக்கு மேல அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு யோசனை போயிட்டு இருந்திருக்கும். சோ இப்படி இருக்கும்போது இப்போ இளையசர் என்ன பண்றாரு, விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு மெல்லமா. இப்ப அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பா தேவன் சொல்லிட்ட அந்த ஸ்திரீ யார் தான், தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ரெபேக்காள் தான்ங்கறத அவர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு மெல்லமா விசாரிக்கிறார் ரெபேக்காள் கிட்ட பாருங்க வசனம் 23 பாருங்க. இப்போ இளையசர் மறுபடியும் கேட்கிறார், நீ யாருடைய பொண்ணுமா, பொதுவா நம்மள இருந்தா என்ன சொல்லுவோம், இங்க பாரு சார் தண்ணி கேட்டீங்களா, ஏதோ பாவம்னு கொடுத்தேன், ஒருத்தவங்களே ஏதோ தாகமா இருக்கான்னு கொடுத்தேன், இதுக்கு மேல இந்த கேள்வியில கேட்கிற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் ஊற கூட்டிடுவேன் ஜாக்கிரதை சொல்லுவோம். ஆனா தான் என்ன பண்றாங்க, உடனே கேட்டதும் ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட பரவாயில்ல, அடுத்தது இவர் என்ன கேக்குறாரு, வீட்டுல நாங்க இன்னைக்கு இரவு தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இது எப்படி இருக்கும், ஐயோ அவ்வளவுதான் வீட்டுல தோலை உரிச்சிருவாங்க எங்க அப்பா அம்மா அப்படி எல்லாம் யோசிக்கும். ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா உடனே ஓடி போயிட்டு அந்த என்ன பதில் சொல்றாங்க பாருங்க, 25வது வசனம் பாருங்க, என்ன எவ்வளவு பெரிய மனசு காமிக்கிறாங்க பாருங்க, இதானே வாங்க எங்க வீட்டுல தங்குங்க. அது மாத்திரமல்ல உங்களுடைய அந்த விலங்குகளுக்கெல்லாம் தேவையான தீவனமும் வீட்டுல இருக்குது, எல்லாம் வந்து கட்டி சாப்பிடுங்க வாங்க, இது என்ன பெரிய விஷயம் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த அம்மா நேரம் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும் போது உடனே அங்க போயிட்டு அந்த அம்மா எல்லாம் நடந்த விஷயமெல்லாம் அவங்க வீட்டுல சொல்றாங்க. நான் இந்த மாதிரி தண்ணி எடுக்க போனேன்லம்மா, நான் நின்று இருக்கும் போது தண்ணி கேட்டாரு, சரி இவரும் தாகமா இருக்காரு, ஓட்டங்களும் கண்டிப்பா தாகமா இருக்கணும், ஓட்டங்களுக்கும் நான் தண்ணியை கொடுத்தேன், ஆனா அந்த மனுஷன் தங்கம் வெள்ளிலாம் எடுத்து எல்லாம் ஃபுல்லா கொடுத்துறாருமா பாருமா இதெல்லாம். அப்புறம் நைட்ல தங்கணும்னாரு, சரி நான் பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருந்துச்சு எங்க போவாரு, அதனால கேட்டாரு வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறேன், மீதி எல்லாம் நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டு நிறப்பாக்காது விட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு எலியேசர் விஷயங்கள் எல்லாமே அங்க அவங்களுடைய வீட்டார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். வசனம் படிக்கலாம் பாருங்க, அவங்களை இளையசார எப்படி அந்த வீட்டார் விசாரிக்கிறாங்க பாருங்க, 31வது வசனம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல இந்த வசனம் இருக்கும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நிறைய விட்டுறாங்க. சோ இங்கிருந்து தான் இந்த வசனம் கூட எடுத்துடுறாங்க. அப்ப அவங்க வீட்டார் பாருங்க எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க, கர்த்தருடைய மனுஷன் நீங்க வாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ள வாங்க, என் பொண்ணு எல்லா விஷயமும் சொல்லிருக்கிறாங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்க இருக்கு, நீங்க தாராளமா நீங்க இருவளை தங்கிட்டு நீங்க போல வாங்க சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் கூட ரொம்ப அருமையா அவரை அங்க அழைக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அழைச்சதுக்கு அப்புறம் தான் பேச்ச ஆரம்பிக்கிறார், சரி சாப்பிடுங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் அதுக்காக வரல, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னா, என்னுடைய எஜமான் ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக்கு இந்த ஊர்ல அவர் குடியிருக்கிறாரு, பெரிய செல்வந்தர் அவரு, அவருடைய சொந்த பந்தமெல்லாம் அங்கே இல்லை, எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா, அவருடைய மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக நான் வந்தேன், ஆனா யார் அவங்கிறங்களாம் எனக்கு எதுவும் தெரியாது, இந்த மாதிரி நான் துறவண்டியில நான் ஜம்பம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன், அப்போ நான் ஜம்பம் பண்ண மாதிரியே உங்க மகன் வந்தாங்க, நான் கேட்கவே இல்லை அவங்களே எல்லாம் செஞ்சாங்க, அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மனைவின்னு சொல்லிட்டு அப்ப எல்லா கிஸ்டையும் சொல்ல ஆரம்பிச்சது. உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடும், ஆபிரகாமா அடடா அவரா தெரியும் தெரியும் சொல்லுங்க, எங்க சித்தப்பா பெரியப்பா அப்படியே என்ன இருக்கோம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்த விஷயம் எல்லாம் இப்ப எலியாசர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லி முடிச்சிட்டார், இதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படிங்கறது எல்லாம் அங்க எலியாசர் கிளியரா அந்த வீட்டார் இடத்துல அங்க சொல்லி இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சொன்ன பிற்பாடு அப்ப தன்னுடைய மகள்கிட்ட அவர் பேசினது இவர் சொன்ன பதில் எல்லாமே கிளியரா அங்க சொல்லி முடிச்சிடார். அப்ப தேவனுடைய வழிநடத்துதல அவங்க முன்னாடி கிளியரா காண்பிச்ச பிற்பாடு இப்போ இளையசர் அவங்க கிட்ட பேச்சு வைக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 24:49 பாருங்க. இப்போ கேக்குறாரு, சரி நான் சம்பவம் எல்லாம் சொல்லியாச்சு, இதுதான் விஷயம், இப்போ உங்க பொண்ணே என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு விருப்பமா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்றேன், வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வலது புறம்னா ஏற்றுக்கொள்ளுதல், இடது புறம்னா ஏற்றுக்கொள்ளாமை, அவ்வளவுதான். அப்ப இவர் வலது புறம் போனார்னா என்ன அர்த்தம், அவங்க ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம், இடது புறம் போனார்னா ஏற்றுக்கொள்ளாமை அங்க இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இப்படி இருக்கும்போது இப்ப அந்த வீட்டுக்காரங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க, வசனம் 50:51 பாருங்க. இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தா உண்மையிலேயே இது யார் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கர்த்தர் தான் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால விஷயம் நாங்க சொல்றதை காட்டிலும் யார் சொன்னா சரியா இருக்கும் பாருங்க. வசனம் தொடர்ந்து வாசிங்க, பாருங்க இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ரெபா கால் முன்னாடி தான் நிக்கிறாங்க, எல்லாம் கிளியரா பேசினதை அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க, கூட்டிட்டு போங்க முடிஞ்சு அவ்வளவுதான். பாருங்க கல்யாணம் பாருங்க எப்படி நடக்குது, இந்த மாதிரி கல்யாணம்லாம் எங்கேயுமே நடக்காது இல்லைங்களா, ரொம்ப ஆச்சரியமான விதத்துல அங்க கல்யாணம் கூட்டிட்டு போங்க, இப்பயே கூட்டிட்டு போங்க சொல்றாங்க, இப்பயே இல்ல கூட்டிட்டு போங்க அவ்வளவுதான் முடிஞ்சு, தாராளமா நீங்க கூட்டிட்டு போங்க சொல்லிடுற. சொன்னது பிற்பாடு தான் இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பெண்ணுக்கு அவர் கொண்டு வந்த இன்னும் எஜமான் கொடுத்துட்ட எல்லாத்தையும் அங்க கொடுக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. 53வது வசனம் பாருங்க, வெள்ளியுடைமை பொண்ணுடைமை அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் இதெல்லாமே எடுத்து அங்க ரெபாக்கால் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க குடும்பத்தாரத்துல இருக்கிற சகோதரனுக்கும் தாய்க்கும் என்ன பண்றாங்க, சில உச்சிதங்கள் அங்க எலியேசர் எடுத்து அங்க கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். கண்டிப்பா எலியேசர் கொடுத்த இந்த பொருட்கள் கூட ரொம்ப முக்கியத்துவம் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம், அது கூட நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. சோ இப்படி அவங்க சம்மதம் தெரிவிச்சு பிற்பாடு தான் இப்ப என்ன பண்றாரு, எலியேசர் அவங்க வீட்டுல சாப்பிடவே ஆரம்பிக்கிறாரு. பாருங்க இந்த முறைமையில இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் இருக்குங்களா இல்லையா? பாருங்க ஒரு வீட்டுல பொண்ணோ இல்ல ஒரு மாப்பிள்ளையோ அங்க போயிட்டு பார்க்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? பேசி முடிப்பாங்க. பேசி முடிவாகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றது இல்ல, பக்கத்துல அவங்க சித்தப்பறையுமா மாமா வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க வீட்டுல அங்கதான் போய் தண்ணி குடிப்பாங்க, அங்கதான் சாப்பிடுவாங்க, வேற எதையும் இவங்க பண்ண மாட்டாங்க. பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. பேச்சு நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அப்புறமா ஒரு பெரிய விருந்தே அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. பாருங்க இதெல்லாம் எங்க இருந்து தான் வந்திருக்குது, இன்னைக்கு எல்லா வேதத்துல தான் இருந்துருக்கு. ஆனா ஜனங்களுக்கு தெரியுதுல்ல, என்னமோ அவங்க ஒரு பாரம்பரியமா அவங்களா செய்துட்ட மாதிரி நினைச்சிட்டாங்க. எல்லாம் வேதத்துல தாங்க இருக்குது, நம்ம வந்து பார்க்கணும். சோ இப்போ அந்த நைட்டு தாங்கி முடிச்சு அவர் சாப்பிட்டுட்டு பக்கா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவர் எந்திரிக்க ஆரம்பிக்கிறார். எந்திரிச்சுட்டு இப்போ அந்த குடும்பத்தார எல்லாம் கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு பாருங்க, வசனம் படிக்கலாம். 55 மன்னிக்கணும், 54 இருந்தே வாசிங்க சிஸ்டர். பாருங்க இப்போ எந்திரிச்சு அடுத்த நாளே என்ன பண்றாரு, நான் கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னா பொண்ணையும் சேர்த்து என் கூட அனுப்பிச்சு விடுங்க, நாங்க கிளம்பணும். ஒரு நாள் தான் வந்தாரு, ஒரு நைட் தங்கினாரு, பேசினாரு, முடிச்சாரு, அவ்வளவுதான். இப்போ பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போகணுங்கிறாரு, இது எப்படி? ஆனா அவங்களுக்கு ரொம்ப முழு நம்பிக்கை தேவன் மேல இருந்துச்சு, அனுப்பி விடுறதுக்குலாம் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா ஐயோ ஒரு 10 நாளாவது இருந்துட்டு போட்டுமே, ஏன் பார்க்கும்போது பாருங்க இப்போ அது இந்த காலம் மாதிரி எல்லாம் அல்ல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 300 மைல் கடந்து வந்திருந்திருக்கிறார் அந்த ஏரியாவுக்கு வர்றது. அப்போ 300 மைல் கடந்து மறுபடியும் இந்த அவங்களுடைய பெண்ணை கூட்டிட்டு போயிட்டா மறுபடியும் அந்த பெண்ணை இவங்க பார்க்கணும்னே எவ்வளவு நாள் ஆகும்? மாசம் மாசம் ஆகாது, வருஷ கணக்கில் ஆகும். போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க போய் பார்த்துட்டு அங்கே வந்துட்டு இருக்க முடியும். பாருங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது சரி நீங்க இன்னொரு 10 நாள் இருந்துட்டு போகட்டுமே அப்படி சொல்லுவாங்க. ஆனா இளையசர் என்ன சொல்றாரு, ஐயோ கர்த்தர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கும் போது அப்போ நீங்க ஏன் தடை பண்றீங்க, வேண்டாம் நீங்க பொண்ண அனுப்பி விடுங்க சொல்றாரு. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, ஓ இந்த நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு, நம்ம யாருக்கிட்ட சொல்லலாம், பொறுப்ப நம்ம பொண்ணுகிட்டே விட்டலாம். ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த புது கல்யாணம் ஆயிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த மாமனார் வீடுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பொண்ணை கட்டி கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வந்ததும் போறதுக்குலாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரமாவது இருக்கிறத அவங்க விரும்புவாங்க. அப்போ இல்ல எனக்கு லீவ் அவ்வளவுதான் முடிஞ்சு நான் போயே ஆகணும், இவரு ஒத்த காலில் நிப்பாரு. மாமனார்ட்ட சொல்லு, ஐயோ இல்ல தயவு செஞ்சு விட்டுருங்க நான் போயே ஆகணும் அப்படிமாரு. அவங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். உடனே அப்படிங்களா, சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சகோதரிக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கும் இல்லைங்களா, போயிட்டு பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, மாப்பிள்ள சொன்னா கேட்க மாட்டேங்கிறாருமா, நீ போய் சொல்ல, ஒரு வாரம் தான் இருந்துட்டு போலாமே அப்படிவாங்க. உடனே இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்பா தான் சொல்றாங்களே இன்னைக்கு நம்ம வரப்போறோம், ஒரு வாரம் தானே, என்ன இன்னொரு 2-3 நாள் தானே இருந்துட்டு தான் போவோமே, சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. உடனே கணவன் என்ன பண்ணிடுவாரு, அவ்வளோதான் புது மனைவி ஒன்றும் சொல்ல மாட்டாரு, சரி போ உடனே உடனே லீவ் போட்டு இருந்துக்குவார். பாருங்க அந்த மாதிரி இவங்க நினைச்சு என்ன பண்றாங்கன்னா ரெபேக்காவை கூப்பிடுறாங்க. நாங்க என்ன சொல்றதே, ரெபேக்காவ் கிட்ட நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரெபேக்காவை அழைக்கிறாங்க. பாருங்க வசனம் பாருங்க இப்போ கேக்குறாங்க, ரெபேக்காவை கூப்பிட்டு, ஏமா இந்த மனுஷனோட நீ போறியா, இப்பவே போகணுங்கிறாருமா, நீ போறே, நாங்க ஒரு 10 நாள் இருக்கு சொன்னோம் ஆனா கேட்க மாட்டேங்கிற, இப்பவே போகணுங்கிறாரு, சரி நீ இவர் கூட போறியா கேட்கும் போது அவங்க நினைச்சிருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் பொண்ணு அம்மா வீட்டு சைடு சார் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க அப்பா அம்மா மாதிரி, ஏன்னா இனிமே நான் அப்பயே வருவோன்னு தெரியாது அப்படி எல்லாம் யோசனை போகும். ஆனா இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, அவ்வளவுதான். இப்ப அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும், ஏந்தா கேட்டமோ இருந்திருக்கு இல்லைங்களா, ஒருவேளை அது இளையசர் கிட்ட நம்மளே முடியாதுன்னு சொல்லி இருந்தா ஆயிருக்குமா. இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, உடனே போறேன் அவ்வளவுதான், ஒரே வார்த்தை போறேன், ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நமக்கு ஏதோ அவங்க சொன்ன மாதிரி இருக்குது, ஆனா ரொம்ப முக்கியமான அடையாளமும் இருக்கு. சோ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போறோம். உடனே அந்த அம்மா ஒரு 24 மணி நேரம் கூட ஆகல ஒரு மனுஷனோட போறதுக்கு அவங்க ரெடியா அங்க வந்து முன்னாடி நிக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ எந்திரிச்சு அவங்க கூட வேலைக்காரங்களை எல்லாருமே அந்த 10 ஓட்டவங்க மேலே ஏறிட்டு அவங்க நேரம் அவங்க ஆபர்காமனுடைய ஊருக்கு அவங்க போகிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ போயிட்டு அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஊருக்கு நெருங்கும் போது வசனம் படிக்கலாம், 63 பாருங்க. உடனே அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 மைல் பிரயாணம், எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? அந்த வனாந்தார பிரயாணம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஸோ இப்போ கூட நம்ம எல்லாரும் வனாந்தார பிரயாணத்தில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? வேகுது, உட்கார முடியல, ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை விட்டுறதுக்கும் மனசில் ரொம்ப கடினமாக தான் உட்காந்துருக்குறோம். ஆனால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்குது, இதுக்கெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒரு வனாந்தர பிரயாணம், அவங்க ஒரு 300 மைல் அங்கே கடந்து அங்கே வராங்க. ஸோ கடந்து வந்த பிற்பாடு அங்கே தூரத்தில் ஒரு மனுஷனை இந்த அம்மா பார்க்குறாங்க. பார்க்கும்போது உடனே எலியாசர் கிட்ட கேட்குறாங்க, சார் யார் அது, அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஆமாம், அவர் தாமா உன்னை கட்டிக்கு போகிற மாப்பிள்ள. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுது, ஏன்னா பார்த்தாவே ஒரு மாதிரி தெரியுது, மணமகன் மாதிரி உடனே கேட்டுறாங்க அங்கே. அப்போ அவர் சொல்லும் போது உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒட்டகத்தை விட்டு இறங்கி, எவ்வளோ தாழ்மை பாருங்க, உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கி உடனே முக்காடு போட்டு அப்படின்ற ஒரு அங்கே மரியாதை, ஒரு தாழ்மை, ஒரு தாழ்மை அங்கே குறிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி முக்காடு போட்டு அங்கே முன்னாடி வந்து அங்கே நின்றுறாங்க. அப்போ நடந்த விஷயங்களை எலியேசர் போயிட்டு அங்கே ஈசாக்கு கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உடனே அங்கே ஒரு திருமணம் அங்கே நடைபெறுகிறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது ஈசாக்கு அந்த ரெபேக்காவை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அங்கே வாழுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சு. ஆனால் கல்யாண சோறுலாம் அங்கே போடவே இல்லை, அவ்வளோதான் கல்யாணம் அங்கே நிறுந்து போச்சு. ஸோ இது சம்பவம் இதோட இருக்குது, அவ்வளோதான் கல்யாண விஷயம் இதோட அங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு வேத பகுதிகள் நம்ம பார்த்துருக்குறோம், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாமே என்ன குறிக்குது நமக்கு? அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் அதெல்லாம் நிழலாக இருக்குது. அப்போது நமக்கு இன்னைக்கு அதில் இருக்கிற நிஜம் அவசியமாக அங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அதில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன, அதில் இருக்கிற அந்த திருஷ்டாந்தங்கள் அங்கே என்ன வச்சிருக்கிறார் தேவன்? ஸோ அதெல்லாம் அந்த காரியங்களை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ இந்த ஒரு காரியம் எதை குறிக்கிறதுன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு பெண் கொண்டு பெண்ணு பார்த்து அந்த பெண்ணை தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஸோ இதுதான் சம்பவம். இதுக்குள்ள இடையில நடக்கிற அந்த காரியங்கள் தான் நமக்கு மிக பெரிய சத்தியமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அது நிழலான காரியம் சொல்லும் போது அந்த சம்பவத்துல வரைக்கிற அந்த பாத்திரங்கள் அவங்க கூட நிழலா தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எதுக்கு நிழலா இருக்கிறாங்கன்னா, ஒரு நிஜத்திற்கு நிழலாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதே சம்பவம் வேற எங்கேயாவது வேதத்தில் நடந்திருக்குங்களா? ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்குக்கு அங்க மணவாட்டியை தேர்ந்தெடுக்க ஆளை அனுப்பினார். பரிசுத்தாவியை மன்னிக்கணும், அந்த எலியேசரை அவர் அனுப்பியிருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது இதே மாதிரி இன்னைக்கு கூட இந்த மணவாட்டியை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பரீட்சை போயிட்டு இருக்குங்களா? இன்னைக்கு நம்மளாம் எதுக்காக உட்காந்துருக்கிறோம், மணவாட்டியாகவா இல்ல மணவாட்டியா தேர்ந்தெடுக்கப்படுவதற்காகவா? மணவாட்டியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு. அதுதான் ரொம்ப எக்ஸாக்ட் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப சரியான ஒரு அர்த்தம். அப்ப நம்ம எல்லாம் மணவாட்டிகள் கிடையாது, மணவாட்டியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுல யார் யார் மணவாட்டியாக போறோம் எல்லாம் நம்ம கையில தாங்க அங்க கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. பாருங்க, வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2 பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷன் கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்த படையால். பாருங்க, அப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, சபை மணவாட்டியாக ஆகுவதற்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரே புருஷன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மணவாட்டி யார்? சபை. சோ தெளிவாக நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. பாருங்க, அப்போ தெளிவா நமக்கு புரியுது. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், வெளிப்படுத்தல் 19:7. பாருங்க, ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப கல்யாணம் நடக்கல, நடக்கிறதுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஆயத்த வேலைகள் அங்க நடந்துட்டு இருக்கு. மணவாட்டி அங்க அலங்கரிக்கப்படுகிற அந்த ஒரு வேலை அங்க இந்த ஒரு காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த திருஷ்டாந்தங்கள் இருக்கிற அந்த நிழல்கள் என்ன? சோ அதனுடைய நிஜம் சோ என்ன, அதை இப்ப நம்ம கொஞ்சம் தெளிவாக வேதத்துல போய் பார்க்கலாம். அப்ப அந்த ஒரே பேரான ஈசாக்கு அவருடைய தகப்பன், ஒரே பேரான குமாரன் ஈசாக் அவருடைய தகப்பன் ஆபிரகாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் சொல்லும் போது ஆபிரகாம் யாருக்கு நிழலாக இருக்கிறார்? ரொம்ப தெளிவாகவும் இருக்குது இல்லைங்களா. அப்போ ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் பிதாவுக்கு தேவனுக்கு நிழலாக இருக்கிறார். பார்க்கும்போது எப்படி அவர் ஆபிரகாம் தேவனுக்கு நிழலாக இருக்கிறார், எப்படி நிழலாக இருக்கிறார்னா பாருங்க, ரொம்ப சிம்பிள். பிதாவுக்கு தேவனுக்கு எத்தனை குமாரன், ஒரே குமாரன் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு ஒரே குமாரன் ஈசாக்கு. இப்போ தேவன் கேட்டார் ஈசாக்கை பலியிடன்னு சொல்லிட்டு, உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார், அவர் பலியிடுறதுக்கு அங்க ஒப்பு கொடுத்தார் இல்லைங்களா. ஒப்பு கொடுத்து பலியம் விட்டுட்டார். அப்புறம் மீண்டும் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய மகனை உயிரோடு பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி பிதாவுக்கு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஈடுபலியாக இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அருமையான நிழல் அங்க இருக்குது. சோ அந்த வகையில தான் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் பிதாவுக்கு தேவனுக்கு நிழலாக அங்க இருக்கிறத தெளிவாக பார்க்கிறோம். அடுத்ததாக நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, அப்ப ஈசாக்கு யாருக்கு நிழல், கர்த்தரா இயேசு கிறிஸ்து அங்க அவருக்கு, ஏன்னா அவர் தான் ஒரே பேரான குமாரனாக அவர் இருக்கார், ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்தது இந்த ஈசாக்கு பெண் கொள்ளும்படி அனுப்பப்பட்ட அந்த ஊழியக்காரன் எலியேசர். அப்ப அந்த எலியேசர் யாருக்கு நிழல், வெரி குட், பரிசுத்த ஆவிக்கு நிழல். எப்படி சொல்றீங்க, வெரி குட், வழி நடத்த இல்லைங்களா. இந்த சபையை தேர்ந்தெடுக்கிற இந்த வேலையை முக்கியமா யார் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு பரிசுத்த பரிசுத்த ஆவி ஆனவர் கிட்டீங்களா, ஆவி கிட்டீங்களா, ஆவி இல்லைங்களா, ஆவி இல்லைங்களா, தேவனுடைய வல்லமை. சோ அப்ப அந்த பரிசுத்த ஆவி கிட்ட தான் அங்க தேவன் இந்த ஒரு பொறுப்பை அங்க ஒப்பு கொடுத்திருக்கிறார், அங்க நியமித்திருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு அங்க பெண் பார்க்கிற விஷயத்துல ஊழியக்காரராக அங்க இருக்கிறார் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த ஊழியக்காரர் என்னதான் பண்ணுவார், தன்னுடைய எஜமான் என்ன சொன்னாரோ அதுதான் செய்வார். எலியேசர் அப்படியே பண்ணிட்டாரா, அப்படியே பண்ணிட்டார். அப்போ அதே நேரத்தான் பரிசுத்த ஆவி கூட இந்த மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல அங்க பிதா என்ன கட்டளை கொடுத்தாரோ அவருடைய ஆவி அப்படியே அங்க செய்து முடிக்கிறது தெளிவாக நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே பாருங்க, அப்போ இந்த பரிசுத்தாவி தான் இந்த சபையை அங்க வழிநடத்தும். மனவாட்டியாக தேர்ந்தெடுப்படுவதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த பரிசுத்தாவி இந்த மனவாட்டி வகுப்பாருக்கு செய்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா ரோமர் மன்னிக்கணும், யோவான் 16:13 வாசிக்கலாம் பாருங்க. அப்போ பிதாவுக்கே தேவன் கிட்ட அங்க பரிசுத்த ஆவி என்ன கட்டளை வாங்கி, சோ அந்த கட்டளை தான் என்ன ஆகும், தெளிவாக அங்க நடக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த தெய்வீக வல்லமையில பரிசுத்த ஆவி இந்த சபையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல அல்லது இந்த சபையை வழிநடத்துற விஷயத்துல அங்க இருக்கிறது தெளிவாக நம்ம பாக்குறோம். எல்லா காரியங்களையும் நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் மூலமா தான் நம்ம அறிந்து கொள்றோம். ஒருவேளை பரிசுத்தாவை நமக்கு அருளப்படலாம், நம்ம என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. வேதத்தில் இருக்கிற எந்த ரகசியமும் நம்ம தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது நம்ம தெளிவாக அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகள். அப்ப இந்த எலியேசருக்கு ஆபிரகாம் இந்த பெண் பார்க்கிற விஷயத்துல எப்படிப்பட்ட கட்டளையை கொடுக்கிறார், ரொம்ப முக்கியமான கட்டளை. நீ எங்க போகணும், என்னுடைய இனத்தார் இடத்துக்கு தான் நீ போகணும், வேற எங்கேயுமே போயிட்டு அங்க பெண் பார்க்கவே கூடாது சொல்லிட்டு அங்க அனுப்புகிறத பாக்குறோம். அப்போ தன்னுடைய இனத்தாரில் ரொம்ப பக்கம் இல்ல, ரொம்ப தூரத்துல தூர தேசத்துல அவங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ ரொம்ப தெளிவா இது என்ன குறிக்குதா அப்படின்னா, பிதாவுக்கு தேவன் கூட தன்னுடைய மகனுக்கு பெண் பாக்குறது. பாருங்க, இப்போ பரலோகத்துல எவ்வளவோ கோடி தூதர்கள் இருக்கிறாங்க, கோடான கோடி தூதர்கள் அங்க இருக்கிறாங்க. ஒருவேளை தேவன் என்ன பண்ணிருக்கலாம், தன்னுடைய மகனுக்கு மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல அங்கேயே அவர் ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணல, இல்ல 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 அப்படி எல்லாம் வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, தூர தேசத்துக்கு போங்க. தூர தேசம் எது குறிக்குதுன்னா பூமி. அப்ப பூமியில தான் போயிட்டு என்னுடைய மகனுக்கு நீங்க பெண்ணு பார்க்கணும். பாருங்க, அப்போ ரொம்ப தெளிவா குறிக்குது. அப்ப இந்த மனுக்குளத்துல இருந்து தான் அந்த மனவாட்டி கூட தேர்ந்தெடுக்கப்படுகிறது தெளிவாக அங்க பாக்குறோம். அப்ப இந்த மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அங்க எலியேசர் போகும் போது எலியேசர் கூட ஆபிரகாம் கொடுத்து அனுப்பிச்ச பொருள் எல்லாமே என்னென்ன பொருளுங்க, முதல்ல 10 ஒட்டகங்கள் அங்க கொடுக்கிறார் இல்லைங்களா, 10 ஒட்டகங்கள் அங்க தன் கூட அங்க அனுப்புகிறார் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த 10 ஒட்டகங்கள் சொல்ல போது இந்த 10 ஒட்டகங்கள் எது குறிக்கும், வேதத்துல ஒட்டகம் எது குறிக்கும், முதல்ல அது நம்ம பிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், குதிரை, கழுதை, ஒட்டகம். சோ இதெல்லாமே வேதத்துல எதுக்கு அடையாளம்னா, உபதேசத்திற்கு, வெரி குட், உபதேசங்களுக்கு அடையாளமாக இருக்குது நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக
அங்க பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த மனவாட்டி வகுப்பா இருக்கு. என்ன கொடுக்கிறார் தேவன்? 10 விதமான உபதேசங்கள், 10 விதமான சத்தியங்கள் அங்க கொடுக்கறது நம்ம பாக்குறோம். அதுதான் கொண்டு இந்த மனவாட்டி அங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறது நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 10 விதமான சத்தியம் எது? அது நம்ம வரப்போகிற வகுப்புகள்ல நம்ம வந்து படிக்க போறோம். சோ ரொம்ப தெளிவாக நம்ம அப்ப படிக்கலாம். அந்த 10 சத்தியங்கள் எது குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 10 சத்தியங்கள் இன்னைக்கு இந்த மனவாட்டி வகுப்பார் எதன் மூலமே தெரிந்து கொள்றாங்கன்னா, ரொம்ப தெளிவா நம்ம வசனம் வாசித்தோம். சத்திய ஆவியாக அவர் வரும்போதும் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவா பாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியை அந்த மனவாட்டி வகுப்பாருக்கு கொடுக்கப்படும் போது அவங்க சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தப்படுவாங்க. அப்ப அந்த சகல சத்தியம் சொல்லும் போது 10 விதமான முக்கியமான சத்தியங்கள் குறிக்குது. அந்த 10 விதமான சத்தியங்களும் இந்த சபை மனவாட்டி வகுப்பார் அவங்க பெற்றுக்கொள்ளுகிறது தெளிவாக அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்தது இப்படி அந்த கட்டளை எல்லாம் வாங்கிட்டு எலியேசர் அந்த 10 ஒட்டகங்கள் உச்சிதமான பொருள்லாம் எடுத்துட்டு அவர் நேரா போறார். போயிட்டு அங்க துற வண்டியில உட்கார்றார். எப்படி உட்கார்றாரு? அவரு மனசுல ஜபம் பண்ணிட்டு, யாரு ஒரு ஸ்திரீ நான் தண்ணி குடிக்கிறத கேட்பேன் கொடுக்கணும், அது மாத்திரமல்ல என்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் நான் கேட்காமையே சொல்றாங்களோ அந்த ஸ்திரீ தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனவாட்டியாக வரக்கூடிய அந்த ஸ்திரீ சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்து அங்க உட்காந்துட்டு இருக்கிறார். எந்த இடத்துல உட்காந்துருக்கிறார்? அவரு அந்த துறவண்டையில, அதாவது கிணறு இல்லைங்களா? துறவண்டை என்பது அது கிணறு குறிக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த கிணறு கிட்ட தான் அங்க உட்காந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்படி இருக்கும் போது அப்ப அந்த கிணறு எது குறிக்குது? கிணறுல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அப்ப தண்ணி எது குறிக்கும்? ரொம்ப தெளிவு வசனம், வேதாகமே அது குறிக்கிறது தெளிவாக பாக்குறோம். அப்ப அந்த நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஜீவ தண்ணீர். சோ அது நம்ம பின்னாடி நம்ம வந்து பாக்கலாம். அப்போ அந்த கிணற்றுல தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த ஸ்திரீகள் எந்த நேரத்துல வராங்க? ஈவினிங் நேரத்துல வராங்களா? சாயங்கால நேரத்துல அவங்க வருகிறது நம்ம தெளிவாக பாக்குறோம். அப்ப தண்ணி மூழ்கிறதுக்காக அங்க வரக்கூடிய அந்த ஸ்திரீகள் அவங்க யாரு அடையாளப்படுத்துறாங்கன்னா, தண்ணி, அதாவது அந்த கிணறு, அந்த தண்ணி அது வேதாகமத்தை குறிக்குது. அப்போ இவங்க யார் குறிக்கிறாங்கன்னா, அந்த வேதாகமத்துல இருக்கிற சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா சாதாரண கிடையாது, கண்டிப்பா என்ன இருக்கு? சில கஷ்டம். கஷ்டம்னா சில முயற்சிகள் நம்ம பார்த்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. தேவன் அது கொடுப்பார், ஆனா நம்முடைய பாகத்தை நம்ம என்ன பண்ணோம்? எடுக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்க பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கண்டிப்பா எவ்வளவோ நீங்க வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டுதான் வந்திருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க, எல்லாம் ஒத்தி வச்சுட்டுதான் இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க, அப்ப சிறு முயற்சி நம்ம இடத்துல தேவன் அங்க எதிர்பார்க்கறத நம்ம பாக்கிறோம். அப்ப இந்த ஸ்திரீகள் யாரு குறைக்கிறாங்கன்னா, அந்த வேதாகமத்தை வாஞ்சியாக தேடுகிற ஜனங்களை அடையாளப்படுத்துது. அந்த ஸ்திரீகள் வேதாகமத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கிற ஜனங்களை அதை அடையாளப்படுத்துகிறது நம்ம வந்து தெளிவா பாக்குறோம். அப்ப இந்த வேதாகமத்தை அறிந்து கொள்ளும்படி அவங்க ரொம்ப வாஞ்சியா இருக்கிற காலப்பகுதி கூட, அது எந்த காலப்பகுதி சொல்றார்? சாயங்காலம். சாயங்காலம் எது குறிக்கும் பாருங்க. சாயங்காலம் எது குறிக்கும்னா நமக்கு தெளிவா தெரியும், முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இந்த சுவிசேஷ யுகம். அப்ப இந்த சுவிசேகம் முடியும், முடிஞ்ச பிற்பாடு விடியல் ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? விடியல் ஆரம்பிச்சிடும் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த வாஞ்சியால தேடுகிற அந்த சனங்கள் அப்ப எப்ப வராங்க, எந்த காலப்பகுதியில் வராங்கன்னா இந்த சுவிசேஷுக்கு காலப்பகுதியில் வராங்க. அதே சமயத்துல அந்த மனவாட்டி வகுப்பார் தேர்ந்தெடுக்கிறது கூட எந்த காலப்பகுதியில தான்? அதே சுவிசேஷ யுகத்துல தான். சோ அதுக்கு முன்னாடி இருந்த யூதர் யுகத்துல தேவன் அதை செய்யவே இல்லை, அல்லது வரப்போற அயனுடைய சாட்சியம் அவர் செய்ய போறதில்லை. இந்த சுவிசேஷ யுகத்துல தான், கிறிஸ்தவர்களுடைய யுகத்துல தான் தன்னுடைய மகனுக்கு அங்க மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிற காரியத்தை வேலையை அவரே செய்கிறது தெளிவாக நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நம்ம அந்த புதிய ஏற்பாட்டுல கூட கர்த்தர் போய் கேட்கிறாரு இல்லைங்களா, ஒரு ஸ்திரீ கிட்ட, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம், ஆமா சமாரிய ஸ்திரீ கிட்ட போயிட்டு என்ன கேட்கிறார், தாகமா இருக்கிறம்மா கொஞ்சம் தண்ணி கொடுப்பியா சொல்லும் போது என்ன சொல்றாங்க அந்த அம்மா? ஐயோ இது எப்படிமா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ கொடுக்கற தண்ணி இல்ல, நீ கொடுக்கற தண்ணி என்ன ஆகும், நீ கொடுக்கற தண்ணியை நான் குடிச்சேன்னா மறுபடியும் தாகம் எடுக்கும், ஆனா நான் கொடுக்கற தண்ணி ஒரு காலம் தாகம் உண்டாகாது. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அப்படியா அப்படின்னா என்ன பண்ணுங்க? அப்போ அந்த அம்மா புரியாம பேசுறாங்க. பாத்துட்டு இப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 4:10. பாருங்க, நீயே அவர் இடத்துல கேட்டிருப்பாய்னா வாஞ்சியா நம்ம கேட்கறது, அவரோட சத்தியத்துல இருக்கிற ஆழங்களை அறிந்து கொள்றதுக்காக வாஞ்சியாக கேக்குது. அப்போ நான் யாரும் தெரிஞ்சா நீ என்ன பண்ணிருப்பேன், நான் நீ எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன் எங்கிட்ட, ஐயோ தயவு செஞ்சு அந்த தண்ணி கொடுங்கன்னு நீ கேட்டிருப்போமா, நான் யாருன்னு உனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அங்க சொல்ல பாருங்க. அப்ப ரொம்ப தெளிவா அங்க பாக்குறது நம்ம என்ன தெரிஞ்சோம்னா, அங்க வேதாகமத்தை வாஞ்சியாக தேடுகிற ஸ்திரீகள் குறிக்குது. காலப்பகுதி பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்துல நம்ம தெளிவாக பாக்குறோம். அப்போ அந்த இளையேசர் அப்படி உட்காந்து இருக்கும் போது அவர் நினைச்ச மாதிரியே அங்க ஒரு ஸ்திரீ வராங்க. யார் இந்த ஸ்திரீ? ரெபேக்கால். ரெபேக்கால் அங்க வந்து உடனே என்ன பண்றாங்க, அங்க இளையேசருக்கு தண்ணியை தேவையை கேட்கறாங்க, கொடுக்குறாங்க. அந்த ஒட்டகங்களுடைய தாகத்தையும் அவங்க தீர்க்கிறதுக்கு ரெடியா அங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெபேக்கால் யாருக்கு அடையாளம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவா யாரு தான், சபை மனவாட்டிக்கே அடையாளமாக அவங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த மனவாட்டி ரெபேக்கால் பத்தி வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அந்த ரெபேக்கால் எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, மிகவும் அழகுள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க, கண்ணியா இருந்திருக்கிறாங்க, நல்ல ரூபவதியா அவங்க இருந்திருக்கிறாங்க நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. அப்போ இது என்ன குறிக்குது அந்த அழகு, அதெல்லாமே அது பின்னாடி நம்ம வந்து பாக்கலாம். அப்ப நமக்கே தெளிவா தெரியும் அந்த அழகெல்லாம் எது குறிக்கும், பரிசுத்தம் இல்லைங்களா. அதாவது இருதயத்துல மறைந்திருக்கிற அந்த நல்ல குணநலன்களை அதை அடையாளப்படுத்துகிறது, அதுதான் அங்க அழகு பாக்குறோம். வெளிப்புற அழகு அங்க தேவன் பாக்குறது, அந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியமா அங்க பாக்குறது நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கும்போது இப்ப ரெபேக்கால் அங்க இளையேசர் கேட்டபடியே அங்க தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ரெபேக்கால் ஒட்டகங்களுக்கும் நான் எடுத்து ஊத்துறேன்னு சொல்லிட்டு வாஞ்சியா வராங்க. அப்போ நீங்க நம்ம யோசிக்கணும் கொஞ்சம், அவ்வளோ கடினமான சூழ்நிலை, இந்த கிணத்துல போயிட்டு தண்ணி எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு குடை எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஆனா அங்க இருக்கிற 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, கடினமான ஒரு வேலை. ஆனா அந்த கடினமான வேலையை எலியேசர் கேட்கல, அந்த சபையை என்ன பண்றாங்க, மனவாட்டியை அந்த ரெபேக்கால என்ன பண்றாங்க, தானாக முன் வந்து சொல்றாங்க நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டாங்க. தானாக முன் வந்து அங்க செய்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரர் அப்படின்னு என்ன குறிக்குதுன்னா, இந்த மனவாட்டி வகுப்பார் இந்த சத்தியம் கேட்ட பிற்பாடு, இந்த சத்தியத்தை கேட்டதுனால அவங்களுக்குள்ள எழுகிற வாஞ்சை, தேவன் மேல அவங்க வைத்திருக்கிற அந்த அன்பு, இந்த சத்திய வேலைகளுக்காக அவங்க எடுக்கிற முயற்சி, அயராமல் அதுக்கு பாடுபடுற மனசு. ஏன்னா இது சாதாரண ஊழியம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் இருக்குது, நிறைய இழப்புகள் சந்திக்கணும், நிறைய கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, வலி இருக்குது. ஏன்னா 100 குடம் தண்ணி எடுக்கணும்னா சும்மாவா, அவ்வளோ டயர்ட் ஆயிடும். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, என்ன டயர்டும் பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த சபை வகுப்பார் இந்த சுவிசேஷ சுகத்துல அவங்களுடைய வேலைகள் இப்படித்தான் இருக்கும், காத்து மழை பனி வெயில் புயல் எதுவும் பார்க்க மாட்டாங்க. கர்த்தருடைய வேலை செய்யணும்னா போனா போ, அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இப்படித்தான் அவருடைய ஜனங்கள் மனவாட்டி வகுப்பார் வாஞ்சுள்ளவங்களாக அவங்களை இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரர்களே. அப்ப அந்த வேலை கூட எப்படி செய்வாங்க, மன உற்சாகமா செய்வாங்க, சீக்கிரமா சீக்கிரமா பாருங்க. அப்படியே என்னன்னா அந்த மனசுல அவங்க கொண்டிருக்கிற அந்த உற்சாகம் அங்க குறைக்குது. அப்ப இந்த மனவாட்டி வகுப்பார்கிட்ட இந்த ஊழியம் செய்கிறதுல அவங்க எப்படி இருப்பாங்க, உற்சாகமா செய்வாங்க, டயர்ட் ஆக மாட்டாங்க, கொடுக்கறதுல டயர்ட் ஆக மாட்டாங்க, செய்யறதுல டயர்ட் ஆக மாட்டாங்க, போறது வர்றது எதுலையும் டயர்ட் ஆக மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த சபையினுடைய குணநலன்கள் நம்ம பார்க்கறோம் சகோதர சகோதரிகளே. சரி இப்படி ஆயிட்ட பிற்பாடு அங்க 100 குடமும் எடுத்து ஊத்தின பிற்பாடு இப்ப என்ன பண்றாரு, அங்க இளையேசர் நேரா அந்த பொண்ணை கூப்பிட்டு ரெபேக்கால் கூப்பிட்டு அங்க என்னென்ன கொடுக்குறாங்க, பொற்காதனி 2 கடகங்கள் அங்க இளையேசர் பரிசாக கொடுக்கிறார் இல்லைங்களா. அந்த மனவாட்டி அங்க ரெபேக்காலுக்கு அங்க கொடுக்கறது நம்ம பாக்குறோம். அப்ப இது என்ன குறிக்குது, அந்த பொற்காதனே அந்த கடகங்கள், பொற்காதனே காதுல மாட்டிக்குவோம், கடகங்கள் கைகள மாற்ற காரியங்கள் குறிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப இது என்ன குறிக்குதுன்னா, இந்த மனவாட்டி வகுப்பார் சத்தியத்திற்காக தங்களை வாஞ்சியோடு இப்படி அர்ப்பணிக்கும் போது அங்க பரிசுத்த ஆவின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற வல்லமை அங்க குறிக்குது. சில முக்கியமான தெய்வீக பரிசுகளுக்கு அடையாளமாக அங்க இருக்குது. அது என்ன பரிசுகள் பார்க்கலாம், காதனை சொல்லும் போது அது காதுல அணைகிற ஒரு பொருள். அப்ப ஆவிக்குரிய ரூதியில நம்ம எடுக்கும் போது இந்த காது எது குறிக்கும், கர்த்தர் கூட சொன்னாருங்களே காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப எல்லா காதுலாம இருந்தாங்களா இல்லைங்களா. அப்ப அது காதுன்னு சொல்லும் போது அது எந்த காது குறிக்கும், கேட்கிற காது. இல்லைங்களா? கேட்கிற காது ஒன்று இருக்கு, கேட்காத காது கூட இருக்குது. நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது அப்படியே பாதி பாதி குறைஞ்சாயிருக்குது. அப்போ மீதி பேருக்கு என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் காது கேட்க முடியாம போயிடுச்சு இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். கேட்குற காது இல்லை, அவ்வளோதான். கேட்குற காது வேணும், ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த கேட்குற காது யார் தான் கொடுக்குறது? தேவன் அவருடைய வல்லமையில பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுக்கிறார். இல்லைன்னா இவ்வளவு கஷ்டத்தை முதல்ல உட்காந்து இருப்பீங்களா? தேவன் அந்த கேட்கிற காது இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் முக்கியமா அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப கேட்கிற காது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது கடகம், அது கைகள் அணிகிற ஒரு பொருளாக அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கை சொல்லும் போது இந்த கை எதுக்காக பயன்படுது? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இல்லைங்களா? கிரியை செய்யறதுக்காக இந்த கை அங்க பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி வாஞ்சியுள்ள ஜனங்களாக இருக்கும்போது சபை வகுப்பார் அவங்களுக்கு கேட்கிற காது கொடுக்கிறார். கேட்கிற அந்த காது மூலமா அவங்க சத்தியம், அதாவது அவங்க கேட்கிற சத்தியம் உள்ள போயிட்டு அவங்களுக்குள்ள என்ன பண்ணும்? அந்த சத்தியத்திற்கு ஏற்ற கிரியையை அது நடப்பிக்கும். அப்ப அது எந்த விதமான கிரியைகளாக இருக்கலாம்? அந்த சத்தியத்துக்கு ஏற்ற கிரியைகளாக இருக்கும். அப்போ அவங்க பெற்றுக்கொள்ள போகிற அநேக ஊழிய வாய்ப்புகளையும் கூடாது குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஊழிய வாய்ப்புக்குள்ள அவங்க போகணும்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா மனசு வேணும். அதுதான் முக்கியமா இருக்குது இல்லைங்களா? வேற நிறைய இருந்தா கூட அது பத்தாது, ஆனா மனசு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல கேட்கிற காது வேணும், ரெண்டாவது அதை கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு மனசு வேணும். அப்ப அதுதான் கைகள், அது கிரியைகள் மூலமாக அங்க வெளிப்படும். அப்பதான் தேவன் அந்த வாய்ப்பு கூட கொடுப்பார் ஊழியம் செய்வதற்கு. இல்லைன்னா அந்த தேவன் நமக்கு அந்த ஊழிய வாய்ப்பை அங்க கொடுக்கறதே இல்லை. நம்ம பார்க்கிறோம் சகோதரிகள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிற்பாடு இளையேசர் அந்த பெண்ணுக்கு ரெபேக்காவுக்கு வீட்டில் என்னென்னலாம் கொடுத்தாருங்க? தங்கம் கொடுக்குறாரு, வெள்ளி கொடுக்குறாரு இல்லைங்களா? பொன் ஆபரணங்கள், வெள்ளி கொடுக்குறாரு, வஸ்திரங்கள் கூட அங்கே கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ இதுவும் கூட கண்டிப்பாக நிழலான காரியங்களாகத்தான் அங்கே இருந்திருக்கு. அப்போ இதில் கூட ஆவிக்குரிய அர்த்தங்கள் தேவன் வச்சிருக்கிறார். அது என்ன நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ வெள்ளி நகைகள் எது குறிக்குது வேதத்தில்? வெள்ளி வேதத்தில் எது குறிக்கும்? சங்கீதம் 12:6 சங்கீதம் 12:6 பாருங்க, கர்த்தருடைய சொற்கள் அது எப்படி இருக்குங்களா? வேதம் முழுக்க அவருடைய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குங்களா? புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பாக இருக்குது. எத்தனை முறை புடவணுங்க வெள்ளிய? 7 முறை. அப்பதான் அதுல இருக்கிற எல்லா அழுக்குகளும் அதை விட்டு போயிடும். பாருங்க, அப்போ கர்த்தருடைய சொற்கள் வெள்ளிக்கு ஒப்பாக, அதாவது சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக அங்க இருக்கிறது நம்ம தெளிவாக பாக்குறோம். அப்ப அந்த வெள்ளி நகைகள் எது குறிக்குதுன்னா, தேவனுடைய சத்தியம், அவருடைய வார்த்தை அங்க குறிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வார்த்தை சொல்லும் போது அது என்ன குறிக்குதுன்னா, அவருடைய வேதத்துல தேவன் மறைத்து வைத்திருக்கிற அந்த தெய்வீக ரகசியங்கள், அவருடைய திட்டத்தை பற்றின ரகசியங்கள். அப்போ ஒருவர் இந்த வாஞ்சியாக வேதத்தை தேடுறதுக்கு வரும்போது தேவன் புரிந்து கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், கேட்கிற காது கொடுக்கிறார், ஊழிய வாய்ப்புகள் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப முக்கியமா அவருடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு அங்க அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது இல்லைங்களா? அந்த பூட்டப்பட்டிருக்கிற சத்தியம் அவங்களுக்கு அங்க திறக்கப்படுகிறது தெளிவாக பார்க்கிறோம். அப்ப முதல்ல இதுதான் மனவாட்டியாக அவங்க நியமிக்கப்பட்ட பிற்பாடு அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற முக்கியமான பரிசு வேதத்தினுடைய ரகசியங்கள், அந்த திட்டங்கள், தெய்வீக திட்டங்கள் அவங்க புரிந்து கொள்ளும்படிக்கே அங்க திறக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து பொன் ஆபரணங்கள், இது எது குறிக்குது? இப்போ பொன் எதுக்கு அடையாளமாக இருக்கு பார்க்கிறோம். பொன் எதனுடைய அடையாளம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆசரிப்பின் கூடாரத்தில் கூட பொண்ணு பார்த்தோமே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் முழுக்க பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு எதுக்கு அடையாளம்? தேவனுடைய தெய்வீக சுபாவத்துக்கு அடையாளம். பொன் தேவனுடைய தெய்வீக சுபாவத்துக்கு அடையாளமாக இருக்குது. வசனம் படிக்கலாம், 2 பேதுரு 1:4 2 பேதுரு 1:4 பாருங்க, சபை வகுப்பாருக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு என்னன்னா, தேவனுடைய சுபாவமே வச்சிருக்கிறார். அப்ப இந்த மனவாட்டி வகுப்பார் அவங்க இந்த ஒரு ஓட்டத்தை, கடினமான இந்த ஓட்டத்தை அவங்க ஓடி முடிச்சாங்கன்னா, தேவன் அவங்களுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான அடுத்தபடியான ஒரு பரிசு நம்ம பார்க்கும்போது அவருடைய சுபாவத்தையே அங்க கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகும்போது அந்த பரலோக அழைப்புல அவங்களுக்கு வைத்திருக்கிற முக்கியமான பரிசு தேவனுடைய தெய்வீக சுபாவம் நம்ம பார்க்கறோம். அடுத்தது 3வதாக பார்க்கும்போது வஸ்திரங்கள் அங்க ரெபாக்காலுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த வஸ்திரங்கள் எது குறிக்குது? வெரி குட். சோ வஸ்திரம் பார்க்கும்போது நம்முடைய இந்த சரீரத்தை மூடலாக மூடுகிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி நமக்குள்ள பாவம் இருக்குது. இந்த பாவத்தை மூடுறதுக்கு நாம எந்த வஸ்திரம் போடுறது? அதுதான் நீதியின் வஸ்திரம். நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த நீதி, அதுதான் அந்த நீதியின் வஸ்திரம் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம அந்த பரலோக வாய்ப்புக்கு பங்குள்ளவர்களாக ஆகணும்னா நமக்கு நீதியின் வஸ்திரம் வேணும். ஏன்னா நம்ம பாவிகள் தான், நம்ம மரண பரையந்தம் நம்ம பாவிகளாகத்தான் இருப்போம் இல்லைங்களா. பாவம் நம்மளை விட்டு போறது இல்லை, முழுமை நம்ம பரிபூர்ணம் அடையிறதே கிடையாது. சரீரத்துல மற்றும் சிந்தையில கூட அந்த பூர்ணத்தை நம்ம அடையிறதுங்கிறது முடியாத விஷயமாக இருக்குது. ஆனா இதை பூர்ணப்படுத்தித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு தான் அங்க என்ன பண்றாருன்னா, தேவன் கர்த்தருடைய அந்த வஸ்திரத்தை அங்க கொடுத்துறாரு. அப்ப அந்த கவுன் போட்டு விட்டாருன்னா இப்ப பார்க்கும்போது எதுதான் தெரியும்? கர்த்தருடைய நீதி தான் தெரியும். அப்ப உடனே ஓகே, நான் என்ன பண்றேன், உங்களை பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொள்கிறேன். பாருங்க, இப்படித்தான் அங்க சபைக்கே தேவன் அங்க வைத்திருக்கிறது நம்ம தெளிவாக பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது இவ்வளவு பெரிய பரிசுகளையும் அங்க தேவன் எப்படி கொடுக்கிறாருன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக. ஏன்னா இங்க ஆபிரகாம் எலியேசர் மூலமா தான் இவ்வளவு பரிசுகள் அங்க ரெபெக்காளுக்கு அங்க கொடுத்தாரு. அதே போல இங்க சபை ஓப்பாருக்கு கூட மனவாட்டிக்கும் கூட இந்த பரிசுகள் எல்லாமே தேவன் நேரடியா வந்து கொடுக்கறது இல்ல, அவருடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியின் மூலமாகவே அங்க கொடுக்கறது நம்ம வந்து பாக்குறோம். சிலெல்லாம் கொடுத்த பிற்பாடு அவங்க இரவுல தங்குறாங்க, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு கிளம்புறாங்க அவங்களுடைய ஊருக்கு போறதுக்கு. சோ அப்ப இது எது குறிக்குது கேட்கும் போது பாருங்க, அந்த குடும்பத்தாரோட போறதுக்கு பர்மிஷன் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னுடைய மகள்கிட்டே கேட்கலாம் சொல்லிட்டு மகள்கிட்டே கேட்கிறாங்க, ரெபேக்காள்கிட்டே கேட்கிறாங்க. அப்ப ரெபேக்காள்கிட்ட கேட்கும் போது ரெபேக்காள் என்ன சொல்லிட்டாங்க, இந்த அம்மா இந்த மகனோட இந்த ஆள் கூட நீ போறியாமான்னு கேட்கும் போது உடனே ரெபேக்காள் வேற ஏதாவது யோசிச்சாங்களா? ஏதோ யோசிக்கல, உடனே என்ன சொல்லிட்டாங்க, நான் போறேன், அவ்வளவுதான். சோ இது யாருடைய குணலட்சணம்னா சபை வகுப்பாருடைய குணலட்சணம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய சத்தியம் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த கடினமான ஓட்டத்துல ஓடுறதுக்கு என்னுடைய மகனுக்கு மனவாட்டி ஆகிறதுக்கு நீங்க ரெடியா அப்படின்னா சபை வகுப்பார் என்ன சொல்லுவாங்க? சொல்றதெல்லாம் நியாயத்தான், உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. உங்க மகனுக்கு மனவாட்டி ஆகிறதை கொடுத்து வைக்கணும். ஆனா அதுக்கு கூட எனக்கு முன்னாடி என்னுடைய குடும்ப விஷயத்துல நிறைய இருக்குது. நான் தான் தலைமகன், நான் தான் எல்லாம் செய்யணும், கடமைகள் எல்லாம் இருக்குது. அந்த கடமைகளை முடிச்சுனா என்ன பண்றேன், உடனே இப்படி வந்துடுறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் சொல்றதே இல்லை. அவங்க அதுக்கு மேல எதுவும் யோசிக்க மாட்டாங்க. போறியா அப்படின்னு கேட்ட அவங்க உடனே முதல் வார்த்தை போறேன், அவ்வளவுதான். அப்ப சபை வகுப்பார்க்குடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்னன்னா இதுதான், உடனே போறையா போறேன், அவ்வளவுதான். வேற எதுவும் அவங்க யோசிக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. அவங்களுக்கு முக்கியமா பிரதானமா தெரியுறது கர்த்தர் இயேசு, அவர் மூலமா கொடுத்துட்ட சத்தியம். சோ அவரை பின்பற்றி நடக்கிறது, அவருக்காக பாடம் அனுபவிக்கிறது. சோ இதுக்கெல்லாம் அவங்க ரெடியானா உடனே ரெடி சொல்லுவாங்க. அதுதான் சபை வகுப்பாருடைய குணம் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த அடிச்சோடை பின்பற்றி நடக்கிறதுக்கு முழு மனசோட வருகிறவர்கள் இந்த சபை வகுப்பார் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த அடிச்சோல நடக்கும்போது என்ன நடந்தா கூட பரவாயில்ல அப்படி வருவாங்க. ஏன் பார்க்கும்போது இன்ன அடுத்த இவங்க பிரயாணம் எடுக்க போறது எவ்வளவு மைல் போகணும், கிட்டத்தட்ட 300 மைல் போகணும். அந்த 300 மைல் எப்படி இருக்கும், ரொம்ப கடினமான பாதை, வனாந்தர பிரயாணம், வெயில், நைட்ல குளிர், ரொம்ப வாட்டி வதைக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரயாணம் அவங்க மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்ப இந்த சபை மனவாட்டி வகுப்பார் தங்களை மனவாட்டி ஆகுவதற்கு அங்க ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா, ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும், வனாந்தர வாழ்க்கையத்தான் இருக்கும், ரொம்ப கடினமான உபத்திரவம் மிகுந்த வாழ்க்கையத்தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, என்ன நடந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா என்ன நடந்தாலும்னா இந்த வனாந்தர பிரயாணத்தை என்ன வேணா நடக்கலாம், சொல்ல முடியாது. துஷ்ட மிருகங்கள் கூட இருக்கும், வேற என்னென்னமோ கூட இருக்கும், ஆனா அது என்ன வேணா செய்யும். ஆனா அதெல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் மனவாளனை பாக்குறதுக்கு போகணும், அவருடைய அடிச்சோடைய பின்பற்றி நான் நடக்கணும், அவ்வளவுதான். இது ஒண்ணு தான் சபை வகுப்பாருடைய மைண்ட்ல அங்க இருக்கும், போறேன் போறேன் அவ்வளவுதான். அதுக்காக எவ்வளவு நஷ்டங்களையும் அவங்க தாங்கிக்கிறதுக்கு, எவ்வளவு உபத்திரவங்களையும் எவ்வளவு சோதனைகளையும் சகிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்க, இப்ப இந்த ரெபேக்காள் அந்த மனவாளனாக்கி ஈசாக்கை பாத்திருக்காங்களா? எலியேசர் வந்து போட்டோ ஏதாவது கொண்டு வந்தாரா? இன்னைக்கெல்லாம் இருந்தா இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு, எல்லாமே பாத்துக்கலாம். அன்னைக்கு எந்த வசதியும் கிடையாது. மனவாள் எப்படி இருப்பாரு என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா உடனே ரெபேக்காள் போறேன்னு சொல்லிட்டு அங்க சொல்லிக்கிட்டு நம்ம பாக்குறோம். அப்போ இது என்ன குறிக்கிறது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அப்படி துணிஞ்சு வராங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்களா, ரொம்ப பெரிய விஷயமாக அங்க இருக்குது. எப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வேதத்துல பார்த்துருக்குறோம், இன்னைக்கு கர்த்தருடைய அடிச்சோட பின்பற்றி நம்ம நடந்தோம்னா அநேக விதமான சோதனைகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம தாங்கி தான் நடந்தாகணும். ஆனா அத்தனையின் மத்தியிலும் நம்மளை கைவிடாம என்ன பண்ணுவார், கர்த்தர் இயேசுவங்க நம்மளை காப்பாத்துவார், தேவன் நம்மளை வழிநடத்துவார், அவருடைய பரிசுத்தாவை கொடுப்பார். எல்லா நம்பிக்கையும் நமக்கு அங்க இருக்குது. எங்க, வேதத்துல இருக்குது. ஆனா கண்ணு முன்னாடி நம்ம யாராவது கர்த்தர் இயேசு இன்னைக்கு பார்த்திருக்கிறோமா? யாருமே பார்க்கல. ஆனா விசுவாசம் இருக்கா, நடத்துவாருன்ற பாருங்க. சோ அந்த விசுவாசம் தான் அந்த ரெபேக்காள் கிட்ட அப்படியே இருந்துச்சு. சோ இன்னைக்கு சபை வாய்ப்பா இருக்கட்டும் கூட அதே விசுவாசம் அங்க இருக்கும். கர்த்தரை நம்ம பார்த்தது இல்ல, ஆனா அவர் மேல விசுவாசம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம முழு நம்பிக்கையோட நம்முடைய வாழ்க்கையை அங்க ஒப்பு கொடுத்து அங்க நடக்கிறது அங்க குறிக்கிறத நம்ம பாக்குறோம். சபை வகுப்பார் அப்படித்தான் இருப்பாங்க. ஒருவேளை நம்ம அந்த வகுப்பாராக இருந்தோம்னா நம்ம அப்படித்தான் அங்க இருக்கணுங்கிறது அங்க முழு எதிர்பார்ப்பாக அங்க இருக்க நம்ம பாக்குறோம். சரி, இப்படி அங்க மனவாட்டி போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தார் அந்த மனவாட்டியை பார்த்து எப்படி வாழ்த்துறாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, கோடா கோடியாய் பெருவாயாக. நம்ம ஊர்ல நாம எப்படி வாழ்த்துறோம், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படி சொல்லி வாழ்த்துவோம். ஆனா இந்த வாழ்த்துதல் எப்படி இருக்கு, கோடா கோடியாய் பெருவாய். இது எப்படி சாத்தியம் இல்லைங்களா, அவங்களாவது யோசிக்க வேண்டாமா, கோடா கோடியாய் பெருகுவாங்கன்னா எப்படி, இதுக்கு சாத்தியமே கிடையாது. சோ ஆனா அங்க கிளியரா சொல்றாங்க. ஆனா அதெல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு நிழலாக இருக்கிற காரியங்கள். ஆனா நிஜத்துல கண்டிப்பா கோடா கோடியாக பெறுவாங்க ரெபேக்கால் வகுப்பார், யாருன்னா மனவாட்டி வகுப்பார். எப்படி கோடா கோடியா பெருகுவாங்க அவங்க, இவங்க மனவாட்டியா கர்த்தர் இயேசு கூட போய் மகிமையில சேர்ந்துட்டாங்கன்னா இந்த முழு உலக ஜனங்களுக்கும் கர்த்தர் இயேசு கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஆளுகை செய்யறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் என்ன செய்யணும், உயிரோட எழுப்பணும். யார் எழுப்புவா, கர்த்தர் இயேசு கிட்ட அந்த வல்லமையை கொடுத்துட்டார், அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். அப்ப கர்த்தர் இயேசு தான் அந்த வேலையை செய்வார். அவரு மாத்திரம் செய்யறது இல்ல, அவர் கூட யாரும் இருப்பா, அவருடைய மனவாட்டி ஆகிய சபை இருப்பாங்க. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த உலகத்துக்கே ஜீவன் கொடுப்பாங்க. ஜீவன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உயிரோட கொண்டு வருவாங்க. அப்போ உயிரோட கொண்டு வரும்போது இப்போ இந்த உயிர் திறந்து வரக்கூடிய ஜனங்கள் எல்லாமே இந்த சபையை வகுப்பாருக்கு எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, பிள்ளைகளாக இருப்பாங்க. இப்ப ஒருவேளை என்னுடைய அப்பா இந்த சத்தியம் கேட்காம அவர் மறைச்சு போயிட்டாருன்னா, இப்போ அவரு உயிரோட எழுப்புற ஒரு கிருபை ஒரு இறக்கம் ஒரு வேலை எனக்கு கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பா என்னுடைய அப்பாவை எழுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னுடைய தாப்பன் எப்படி இருப்பாரு, எனக்கு மகனா இருப்பார். ஏன்னா அவருக்கு ஜீவன் கொடுத்து கண்டு, ஏன்னா அந்த ஜீவன் கொடுக்கறது தாப்பன் இடத்துல இருந்து போகுது. அப்போ அவங்க ஜீவன் கொடுக்கும்போது அந்த ஜீவன் யார் பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க அவங்களுக்கு பிள்ளைகளாக ஆயிடுவாங்க. அப்ப சபை வகுப்பார் இந்த வேலையில ஈடுபட்டு இருக்கும் போது அப்ப உயிர் தெழுந்து வரக்கூடிய இந்த உலகத்தின் ஜனங்கள்ல சபைக்கு எப்படி இருப்பாங்க, பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்ப ரெபேக்காளுக்கு அவங்க வாழ்த்தின வாழ்த்து கோடா கோடியா பெருகுவாயாக. அப்ப இவங்க எத்தனை ஜனங்களை உயிரோட கொண்டு வர போறாங்க, கோடா கோடி ஜனங்களை உயிரோட கொண்டு வர போறாங்க. பாருங்க அவங்க வாழ்த்துதல் ரொம்ப சரியா இருக்குதா. சோ இப்படித்தான் அந்த வாழ்த்துதல் கூட சபை வகுப்பாருக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து இன்னொரு அடையாளம் நம்ம சொல்லல எடுக்கலாம். எப்படின்னா அவர் இரண்டாம் ஆதாகம கூட இருக்கிறார் இல்லைங்களா, இரண்டாம் ஆதாம். முதலாம் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தவர், அவருடைய மனைவி ஏவாள். அதே போல இரண்டாம் ஆதாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அப்ப இரண்டாம் ஏவாள் அவருடைய சபை. பாருங்க கணவன் மனைவி அந்த ஒரு உறவு முறை அங்க இருக்கிறது தெளிவா பாக்குறோம். அப்போ அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் உயிரோட வரும்போது பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே பாருங்க, ஏன்னா வசனம் படிக்கலாம் வெளிப்படுத்தல 22:17 வசனம். பாருங்க ஆவியும் மனவாட்டியும் யார் குறிக்கிறாங்க, ஆவி கர்த்தரா இயேசு கிறிஸ்து, மனவாட்டி அவருடைய சரீரமாகிய சபை. எல்லாம் இந்த உலகத்தின் ஜனங்களை வாங்குறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உயிரோட கொண்டு வந்து அவங்களுக்கு சத்தியம் கொடுக்குற ஒரு வேலை அங்க நடக்கிறத பத்தி சொல்றாரு. அவ கொடுக்கணும்னா எல்லாரும் உயிரோட கொண்டு வரப்படணும். அப்ப உயிர் தெழுப்புற பணியை அவங்க செய்யறாங்க. அப்ப கத்திரேசு கூட சபை சேர்ந்து செய்யும் போது உயிர் திறந்து வரக்கூடிய ஜனங்கள் இவங்களுக்கு பிள்ளைகளாக இருப்பாங்க. கொடானக்கூடிய ஜனங்கள் மறிச்சு போயிருக்கிறாங்க, அத்தனை பேரையும் அங்க உயிரோட கொண்டு வர போகிற சம்பவம் அங்க நடக்கும். அப்ப அவங்க எல்லாரும் இவங்களுக்கு பிள்ளைகளாக இருப்பாங்க. நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது, இப்போ எல்லாம் முடிச்சுட்டு பேச்செல்லாம் முடிச்சு இப்போ ஒட்டகத்தின் மேல ஏறி அவங்க அந்த மனிதரோட அவங்க போறாங்க. அப்ப இது எது குறிக்கிதுன்னா, இந்த உலகமாகிய இந்த வனாந்தரத்துல இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிற்பாடு இந்த சபை வகுப்பார் இந்த பரம காணானை நோக்கி அவங்க நடக்கிறாங்க. பரம காணானை நோக்கி அவங்க நடக்கிறதா நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய இந்த பயணம் 300 கிலோமீட்டர் அந்த 300 மைல் பயணம் அதுக்கு அடையாளமாக இருக்குது பார்க்குறோம். சரி, இப்படி போகும்போது அவங்க அந்த காணா அந்த ஊரை நெருங்கும் போது, ஈசாக்கு இருக்கிற அந்த ஊரை நெருங்கும் போது அங்க ஈசாக்கு அப்படியே வராரு. வரும்போது ரெபேக்கால் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்குறாங்க ரெபேக்கால் எலியேசர்கிட்ட, இது யாரு? அப்புறம் எலியேசர் சொல்றார், இது தான் உன்னுடைய மனவாளன்னு சொல்லும் போது உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, கீழே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி அங்க முக்காடு போடுகிறது நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப சாயங்கால வேலையில தியானம் பண்ணி இருந்து அங்க தன் கண்களை ஏறெடுத்து அங்க பார்க்கும் போது, ஸோ இதெல்லாம் எது குறிக்கிறது நம்ம பார்க்கும் போது, அங்க சுவிசேஷக முடிவுக்கு வந்து அவங்க இந்த பரமா காணானுக்கு அடைகிற அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு முதலாம் உயிர் தெழுதல அவங்க உயிர் தெழுந்து அங்க போய் கர்த்தரை ஆண்டவரை சந்திக்கிற அந்த ஒரு சந்திப்பு பத்தி தான், அந்த நேரம் பத்தி தான் அங்க பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். சபை உயிர் தெழுந்து அங்க மனவாளனாகிய கர்த்தர் இயேசுவை பார்க்கிற அந்த சம்பவம் அங்க பரம காணான்ல நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த அம்மா மூடியிருந்த அந்த முக்காடு என்ன பண்றாங்க, சாரி மன்னிக்கணும், அது மூடாம இருந்த அந்த முக்காடை கர்த்தர் இயேசுவை பார்த்ததும் அங்க அவங்க மூடிடுறாங்க. ஒட்டகத்துல இருந்து அவங்க கீழையும் இறங்கிடுறாங்க. ஸோ அப்ப இது எது குறிக்கிதுன்னா, சபை பாருங்க எவ்வளவுதான் கடினமான அனுபவத்துல கர்த்தர் இயேசுவுக்காக அவங்க அந்த பயணத்தை மேற்கொண்ட போதும் கூட, கர்த்தர் இயேசு கூட மகிமையில இருந்த போதும் கூட அவங்க எப்படித்தான் இருப்பாங்க, அவருக்கு ஈக்குவலான அந்த வல்லமை பெற்றிருந்த போதும் கூட எப்படித்தான் இருப்பாங்க, அதே தாழ்மை. அப்ப அந்த தாழ்மையை வரணும்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும், இங்கே இதே பூமியில அவங்க பழக்கப்பட்டிருக்கணும், மனத்தாழ்மையை காமிக்க வச்சிருக்கணும் இல்லைங்களா? திடீர்னு வருமா? கண்டிப்பா திடீர்னு வராது. அப்ப இந்த பூமியில அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும், கர்த்தர் இயேசுவுக்கு அவங்க மனத்தாழ்மையை காண்பிச்சு ரொம்ப காண்பிச்சு அங்க இருக்கும் போது தான் அது முழுமை அடையுது பாக்குறோம். மனத்தாழ்மை ரொம்ப முக்கியமான ஒரு குணம், அது சபை வகுப்பார் கண்டிப்பா வேணும். அப்ப அந்த மனத்தாழ்மை தான் அது ரொம்ப முக்கியமா அங்க பாக்குறார். ஸோ அப்போ சபை அதாவது அந்த ரெபேக்கால் முக்காடிட்டு கொள்றது மனத்தாழ்மையை அங்க குறிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப எவ்வளவு ஈக்குவலாக இருந்தா கூட அங்க சபை தன்னை மனவாளனுக்கு மேல உயர்த்திக்கவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையும் உயர்த்தவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையும் அவர் கீழே தான் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள். சரி, இப்படி இருக்கும்போது இப்ப இந்த முக்காடிட்டு இருக்கிற அந்த ஸ்திரீனுடைய ரெபேக்காலினுடைய முக்காடை இவரு என்ன பண்றார், இவர் நீக்கி பாக்குறாரு தன்னுடைய மனைவியினுடைய அழக பாக்குறாரு, முகத்தினுடைய அந்த அழக வந்து பாக்குறாரு. சோ அப்ப இது எது குறிக்கிதுன்னா, கர்த்தர் இயேசு கூட அவருடைய மனவாட்டினுடைய அழகு பார்ப்பார். என்ன அழகு பார்ப்பார் அவரு? வசனம் படிக்கலாம், 1 பேதுரு 3:3-4 1 பேதுரு 3:3-4 அதுதான் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது பாருங்க. அப்போ வெளிப்புறமான அடையாளங்கள் அங்க என்ன பண்றது இல்ல, தேவன் அது விரும்புறதே இல்லை, அது அவசியம் இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போறது இல்லைங்களா? ஏன்னா அங்க பிரசங்கங்கள் நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் எல்லாம் வாசிக்கும் போது அங்க இந்த அழகு பத்தி என்ன எழுதுறாரு அங்க சாலமோன், அழகும் மாயை இளமை மாயை அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்க வேண்டிய குணம் அதுதான் ரொம்ப முக்கியமா தேவன் அங்க பார்க்கிறார் நம்ம பாக்குறோம். அப்போ நமக்குள்ள மறைந்திருக்கிற அந்த பரிசுத்தமான குணம், உண்மையான அந்த குண லட்சணங்கள் உண்மை, அதுதான் கர்த்தர் இயேசு அங்க பாக்குறார். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமா தான், வேற எதுவுமே அங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதே இல்லை, குணநலன்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட குணநலன்கள் எப்படி கிடைக்கும் சபைக்கு? எப்படித்தான் கிடைக்கும்னா, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில சோதனையின் மத்தியில தான் இந்த குணலட்சணங்கள் எல்லாமே நாம பெற்றுக்கொள்ள முடியும். உபத்திரவம் இல்லாம, சோதனை இல்லாம கண்டிப்பா நாம அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த உபத்திரவம் தான் நம்மள என்ன பண்ணும், அங்க வெளியே கொண்டு வரும். நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம், எவ்வளவு சாந்த குணமா இருக்கிறோம், அங்க என்ன ஆகணும், டெஸ்ட் ஆகும். பாருங்க, இப்ப நம்ம பொறுமையுள்ளவர்களா இருந்தானா, அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை அமையும், பொறுமை இல்லாத நம்ம பொறுமையே காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமையும். ஆனா அந்த சூழ்நிலை தான் நம்ம என்ன பண்ணோம், பொறுமையை காண்பிக்கணும், நம்ம குணத்தை அங்க வெளியே கொண்டு வருது. பாருங்க, இதுதான் கர்த்தரே சொங்க எதிர்பார்க்கிறோம் நம்ம கிட்ட. அப்ப இதெல்லாமே சோதனையின் மூலம், உபத்திரவங்களின் மூலமாகவே சபை அங்க பெற்றுக்கொள்கிறத நம்ம பாக்குறோம். இந்த உயர்ந்த குணலட்சணங்களை நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது, ஈசாக்கு ரெபேக்காலை அங்க மனைவியாக ஆக்கி கொண்டு அங்க தன்னுடைய அம்மாவுடைய அந்த கூடாரத்துக்குள்ள அங்க போயிருந்த நம்ம வந்து பாக்குறோம். சோ அதே போல நம்ம பார்க்கும்போது இங்க கூட அந்த அதோட கல்யாணம் அங்க முடியுது. அதே போல இந்த ஒரு கல்யாணம் கூட, ஆவிக்குரிய கல்யாணம் கூட எப்போ நிறைவடையுதுன்னா, இந்த மனவாட்டி வகுப்பார் முடிவடைஞ்சு மகிமையில கத்தர் கூட சேர். சோ அதோட இந்த கல்யாணம் அங்க நிறைவுக்கு வருகிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரே. அப்ப இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் எப்படி இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா உலகத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான கல்யாணமே இதுதான், இதுதான் பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த கல்யாணத்தின் மூலமாக நம்ம பார்க்கும்போது அநேக நன்மைகள் இந்த உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கும் இல்லைங்களா? பெரிய ஆசீர்வாதமே இந்த உலகத்தின் ஜனங்கள் அங்க பெற்றுக்கொள்ள போறாங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. பாருங்க, இப்படித்தான் இந்த வேதத்துல இருக்கிற, அதாவது பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சோ இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளும் நிறைய இருக்கு, நிறைய நிழல்கள் வேதத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, மோசே எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அவங்கள விடுதலை பண்ணிட்டு கானானுக்கு நேராக கூட்டிட்டு போறாரு. அங்க கூட வனாந்தர பிரயாணம் அவங்க மேற்கொள்றாங்க, செங்கடலை கடந்து போறாங்க, அநேக உபத்திரவங்களை அவங்க பாக்குறாங்க, சகிக்கிறாங்க. சோ பாருங்க, அதுல மோசேக்கு அநேக பாடங்கள் தேவன் அங்க வச்சிருந்தார். பாருங்க, இதெல்லாம் நிழலான விஷயங்கள். அப்ப இது நமக்கு என்ன குறிக்குது, அது கூட நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது உன்னத பாட்டு படிச்சோம்னா, அங்க கூட சாலமோன் மனவாட்டிக்கும் மனவாளனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை பத்தி எழுதுறாரு. நிறைய பேர் அதை படிக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுறாங்க, ஆனா அது அப்படி இல்லை. சோ அது ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்கு. கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியாக சபைக்கும் இருக்கிற அந்த உறவை பத்தி அங்க எழுதுறாரு. சோ அத அந்த கண்ணாட்டத்தோட பார்க்கணும். பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமான சத்தியங்கள் நம்ம அதுல கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்க்கும்போது இன்னும் அநேக பண்டிகைகள் கூட கொடுத்திருந்தார், பஸ்கா கொடுத்திருந்தார், யூபிளி கொடுத்திருந்தார். அதெல்லாம் கூட இன்னும் வரப்போற கிளாஸஸ் நம்ம பார்க்க போறோம். சோ நிழலான விஷயங்கள் அது கூட எது குறிக்குது, அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் சகோதர சகோதரர்களே. இன்னும் அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கு, அதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம வரும் காலங்களில் தேவனுடைய கிருபையில நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. சோப்போ உங்களுக்கு இந்த சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கூட நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. சோ நம்ம இன்னும் ஒரு 4 வாரங்கள் கழித்து நம்ம முக்கியமான ஒரு பாடத்தை ஆராய்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம். அநேகமா நமக்கு அதுக்கு அந்த ஒரு வகுப்புகள் நமக்கு மே மாசத்தில் தான் ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மே மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு நமக்கு ஒரு 3 வாரம் இருக்குங்களா, 3 வாரம் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ வெகேஷன் டைம் கூட இருக்குது, ஆனா அந்த நம்ம அந்த வகுப்பு நமக்கு 4 வாரங்கள் அங்க தேவைப்படும் கர்த்தருடைய 2வது வருகையை பத்தி நம்ம ஆராய்ந்து பாக்குறதுக்கு. சோ அது நல்லாம ஏன் இப்பயே சொல்றோம்னா, நீங்க அதுக்கு தகுந்தது போல உங்களுடைய மற்ற காரியங்கள் கூட நீங்க சரி செய்யறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சோ அதனாலதான் உங்களுக்கு முன்னாகவே நம்ம கொடுக்குறோம். சோ அப்ப மே மாதம் முழுக்க நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். சோ நீங்க இது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்காக நீங்க ஜெபியுங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.